இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை குறித்து இது வரைக்கும் 4 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு 5வது பிரசங்கம். கர்த்தர் சித்த மலால் இன்னும் 2 பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த 7 பிரசங்கத்தை நீங்கள் கேட்கும் பொழுது தானியேலுடைய விஷன், அவனுடைய ப்ராபசி, டேனியல்ஸ் விஷன் அண்ட் ப்ராபசியை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு 5வது பிரசங்கம், தானியேல் 12 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம்.
உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதிற்குள்ளாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள்.
உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். செய்தியின் தலைப்பு என்னவென்றால் தி எண்ட் டைம் விஷன், கடைசி கால தரிசனம். தானியேல் 12 அதிகாரம். தி எண்ட் டைம் விஷன், கடைசி கால தரிசனம். தானியேல் அநேக தரிசனங்களை கண்டான், தீர்க்க தரிசனங்களை உரைத்திருக்கிறான். 4 பிரசங்கத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். இப்பொழுது நான் தானியேல் 12 அதிகாரத்தை குறித்த விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் பைபிளை பார்க்கணும். வசனம் வாசிக்க சொல்ல பைபிளை பார்த்தாதான் அது மனசுல பதியும். நீங்க பைபிளை கண்ணை வச்சு பார்க்கணும், பைபிள் நம்ம வந்து திறந்திருக்கணும். சிலர் பைபிளை மூடி வச்சுட்டு அப்படியே இருப்பாங்க. நம்ம பைபிளை திறந்து பார்க்கணும். நமக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் தேவை. பாஸ்டர் வந்து அடிக்கடி பைபிளை திறந்து பார்க்கிறாரு. நான் பைபிளை திறந்து படித்தாதான் எனக்கு மனசில் பதியும். அதனால் பைபிளை திறக்கிறதுல நம்ம எல்லாருமே ரொம்ப திறமைசாலிகளாக இருக்க வேண்டும். வசனம் வாசிக்கிறவர் மட்டுமல்ல, எல்லாருமே கேட்குறவங்களும் பைபிளை திறந்து பார்த்து அதை நீங்கள் கவனித்தாதான் உங்கள் மனசில் பதியும். பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியாது, ஏன்னா பைபிளில் சொல்லியிருக்கிறது அப்படின்னு சாத்தாண்ட சொன்னால் சாத்தான் வந்து அவன் மேற்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவர் தான் சொன்னார். நம்ம மெசேஜ் எல்லாமே இந்த பைபிளை தான் காமிக்குது. பிரணாமுடைய மெசேஜ் எல்லாமே பைபிளை தான் காமிக்கிறது. பைபிளை தூர ஒதுக்கி வைத்துவிட்டு தீர்க்கதரிசி செய்தியை மட்டும் நம்ம படிக்கக்கூடாது. பைபிள் நமக்கு தரவா தெரிஞ்சாதான் தீர்க்கதரிசி செய்தியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பைபிள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தெரியாதவங்க தீர்க்கதரிசிய செய்தியை பலமுறை படித்தாலும் அவங்களுக்கு அது புரியாது. நமக்கு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுகிறது. பைபிள் நமக்கு ஓபன் புக்காக இருக்கிறது. இந்த பைபிள் தான் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னைக்கு ஓபன் ஆகியிருக்கிறது. எல்லா ரகசியத்தையும் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். கடந்த நாட்களில் நம்ம என்ன பார்த்தோம் என்றால் இந்த 4 ராஜ்யங்களை குறித்து பார்த்தோம். பாபிலோனிய ராஜ்யம், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், அதன் பின்பு ரோம ராஜ்யம். இந்த 4 ராஜ்யங்கள் தான் உலகத்தை ஆளுகை செய்கிறது. அமெரிக்கா உலகத்தை ஆளுகை செய்யும்னு போடலை, ரஷ்யா உலகத்தை ஆளுகை செய்யும்னு எழுதலை. பைபிளில் ஒன்று எழுதியிருந்தா தான் அது நடக்கும். பைபிளில் எழுதாம எதையுமே யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஹிட்லர் வந்து உலகத்தை ஆளலை, ஆனால் அலெக்சாண்டருடைய ராஜ்யம் உலகத்தின் ராஜ்யம் என்று வாசிக்கிறோம். நேபுகாத்நேச்சார் அது உலகத்தின் ராஜ்யம், வேர்ல்டு எம்பையர். அமெரிக்கா, ரஷ்யா, சைனா உலகத்தை ஆளுன்னு நம்ம பைபிளில் வாசிக்கலை. அது ஒரு வலிமையான கண்ட்ரியாக இருக்கலாம், ஆனாலும் அது வேர்ல்டு எம்பையர் கிடையாது. வேர்ல்டு எம்பையர் 4 தான். மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், அதன் பின்பு கிரேக்க ராஜ்யம், அதன் பின்பு ரோம ராஜ்யம். கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறான்னா, ஒரு ராஜ்யம் போய் இன்னொரு ராஜ்யம் வருகிறது. சக்சஷன் ஆஃப் த கிங்டம். எதற்காக ஒரு ராஜ்யம் போய் இன்னொரு ராஜ்யம் வருகிறது? அது கடைசியாக 4வது ராஜ்யத்தை கொண்டு வர வேண்டும். 4வது ராஜ்யம் வந்து அது ஒரு பயங்கரமான ராஜ்யம். அது ஒரு கொடிதான ஒரு ராஜ்யம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 7:8 வாசிக்கலாம்.
அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில்
வாசிக்கலாம்,
இதோ அவைகளுக்கு இடையில வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று, அதற்கு முன்பாக முந்திர கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது.
சரி, அதாவது 7:7
ராத் தரிசனங்களில் 4 மிருகத்தை கண்டேன், அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது, அது நொறுக்கி பட்சித்து மீதியானது தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கலும் வேற்றுருவமாய் இருந்தது, அதற்கு 10 கொம்புகள் இருந்தது.
சரி, 4வது ராஜ்யம் 4வது மிருகமாக இருக்கிறது, அது கிங்டம் ஆஃப் ரோம். ரோம் வளர்ந்து உலகத்தை ஆளுகை செய்யும். ஒரு காலத்தில் சீசர்கள் உலகத்தை ஆளுகை செய்தார்கள், அது அஞ்ஞான ரோமாபுரி, பேகன் ரோம். பின்பு 476 இந்த சீசருடைய ஆட்சி முடியும் பொழுது போப்பு அங்கே தோன்றுகிறார். சீசருடைய பிளேஸில் அங்கே போப்பு வருகிறார். போப்பு வந்து உலகத்தை ஆளுகை செய்கிறார். அதுதான் 4வது ராஜ்யம். இப்பொழுது அந்த ராஜ்யம் இருக்கிறது, உலகமெங்கிலும் அந்த ராஜ்யம் பரவி இருக்கிறது. அது வேர்ல்டு கிங்டமாக இருக்கிறது. ரோம் வில் ரூல் த வேர்ல்டு. உலகத்தை ரோம் வந்து ஆளுகை செய்யும். ரஷ்யா ஆளுகை செய்யாது, வேற எந்த நாடும் ஆளுகை செய்யாது. பைபிளில் சொல்லப்பட்டு இதை நடக்குமே ஒழிய மனுஷங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்க போறதில்லை. நமக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா பைபிள் வசனம் சொல்லுதான்னு பார்க்கணும். அந்த வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் நடக்கும். எதை நம்ம பார்த்தாலும், எதை நம்ம நினைச்சாலும், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, 4வது மிருகம் ரோமாபுரியா இருக்கிறது, ரோம் உலகத்தை ஆளும். ஒரு காலத்திலே சீசர்கள் ரோமாபுரிய தலைநகரமாக வைத்து ஆளுகை செய்தார்கள், 10 நாடுகளை ஆளுகை செய்தார்கள். அதாவது 10 கொம்புகள், பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி, சுவிட்சர்லாந்து, போர்ச்சுகல், அதன் மீன்பு 3 சிறிய நாடுகள், வேண்டல்ஸ், ஹெருலி, ஆஸ்ட்ரோகோத் அப்படின்னு ஒரு 3 சிறிய நாடுகள். இந்த 3 சிறிய நாடுகளும் கத்தோலிக்க மார்க்கத்தை நம்பாதபடினாலே, மாதா வழிபாடை அவர்கள் செய்யாதபடினாலே, அதை ஏற்றுக்கொள்ளாதபடினாலே, அந்த போப் என்ன செய்தார் என்றால் 3 நாடுகளையும் அழித்து போட்டார். அதான் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால், 3 கொம்புகள் அங்கே பிடுங்கப்பட்டது. 8வது வாசிக்கலாம்,
அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையில வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று, அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது.
அந்த 3 கொம்புகள் பிடுங்கப்பட்டது, அதான் வேண்டல்ஸ், ஹெருலி, ஆஸ்ட்ரோகோத். இந்த 3 கொம்புகளை அந்த பிடுங்கி விட்டது. 7 கொம்புகள் இப்பொழுதும் இருக்கு. வேரோடு பிடுங்கப்பட்டதுன்னா முற்றிலும் அழிக்கப்பட்டது. வேற எடுத்துட்டா திரும்ப துளுக்காது. அந்த நாடுகள் அது முற்றிலும் அழிஞ்சு போனது. ஏனென்றால் கத்தோலிக்க மார்க்கத்தை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. நாமும் கத்தோலிக்க மார்க்கத்தை விசுவாசிக்கவில்லை. மாதா வழிபாடு, ஜப மாலை எண்ணுவது, ஊதுபத்தி கொளுத்துவது, மெழுகுபத்திரி கொளுத்துவது, இந்த காரியங்களெல்லாம் அருவறுப்பான காரியங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள். அது கத்தோலிக்க உபதேசத்தை நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை. உலகம் எங்கிலும் கத்தோலிக்கஸ் இருக்கிறாங்க. நேற்று நாங்கள் ட்ரெயினில் வரும்பொழுது ஒரு கத்தோலிக்க உமன் வந்து, அந்த என்ன, அந்த நன் வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டி தலையிலெல்லாம் அப்படி துணியை கட்டி சிலுவையை போட்டுக்கிட்டு, இயேசு கிறிஸ்து அதில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட மாதிரி சிலுவை இருக்குது. எங்கே பார்த்தாலும் நீங்கள் கத்தோலிக்க நன்ஸை பார்க்க முடியும். அது ஒரு தவறான உபதேசம். பைபிள் வந்து அதற்கு விரோதமாக இருக்கிறது. ஆனால் அந்த மார்க்கம்தான் அதிக மெம்பர்ஸ் உடையவங்க அவங்க தான். 124 கோடி மக்களுக்கு மேலே இருக்கிறாங்க. சில கண்ட்ரிஸ் முழுசும் கத்தோலிக்கு தான். நார்த் அமெரிக்காவில், வட சவுத் அமெரிக்காவில் சில அநேக சின்ன சின்ன நாடுகள் இருக்கிறது. இந்த நாடுகள் எல்லாமே கத்தோலிக்க மார்க்கம்தான். இப்படி உலகம் முழுசும் கத்தோலிக்க மார்க்கம் அது பரவி இருக்கிறது. அதுக்கு வந்து ஒரு முடிவு உண்டா? கண்டிப்பா முடிவு உண்டு. ஒரு நாளிலே அது அழிஞ்சு போகும்.
ஆமென்.
ஆனால் உலக அழிவு வரைக்கும் அது நீடிக்கும். அது அர்மகதோன் யுத்தத்துல தான் அந்த கத்தோலிக்க மார்க்கம் அழியும். மற்றபடி கத்தோலிக்க மார்க்கத்தை நிர்மூலமாக்க யாராலும் முடியாது. அது இருக்கிறதுலே பெரிய மார்க்கம்தான். போப்பு இருக்கத்திலே ஒரு பெரிய மன்னனாக, ஒரு வந்து பெரிய மனுஷனாக இருக்கிறார். அவர் ஆண்டவர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் வந்து வாடியன் பட்டணத்தினுடைய ராஜாவாகவும் இருக்கிறார். அவர் ராஜாவாக இருக்கிறார். அவ்விதமான அந்த மார்க்கம் வந்துதான் இத நாலாவது மார்க்கம். மேகன் ரோம் பிகேம் பேப்பல் ரோம். அஞ்ஞான ரோமாபுரி சீசருடைய ரோமாபுரி அது போப்பின் ரோமாபுரியாக மாறிவிட்டது. இப்பொழுதும் அது இருக்கிறது. அதனால இந்த நாலாம் மிருகம் வர்றதுக்கு தான் ஒரு ராஜ்யம் போய் இன்னொரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யம் வருது. சக்சஸன் ஆஃப் கிங்டம்ஸ். அது கடைசியில் நாலாவது ராஜ்யத்தில் வந்து முடிவடையணும். பாபிலோனிய ராஜ்யம் அழிஞ்சாதான் மேதிய பெர்சிய ராஜ்யம் வர முடியும். மேதிய பெர்சிய ராஜ்யம் அழிஞ்சாதான் கிரேக்க ராஜ்யம் வர முடியும். கிரேக்க ராஜ்யம் அழிஞ்சாதான் ரோம ராஜ்யம் வர முடியும். அதனால ஒவ்வொரு ராஜ்யமும் தங்களுக்கு முந்தின ராஜ்யத்தை அழிச்சு அவங்க வந்து ஆளுகையை எடுத்துக்கொள்ளுகிறாங்க. கடைசியா அது சீசருடைய ரோமாபுரியா மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து காலத்தில் பவுல் காலத்தில் சீசர் ரோமாபுரியா இருந்தது. பின்பு அது வந்து கத்தோலிக்க மார்க்கமாக மாறி இருக்கிறது. 476 வருஷத்துல இருந்து அந்த கத்தோலிக்க மார்க்கமானது ஆளுகை செய்கிறது. 10 நாடுகளை ஆளுகை செய்தது. அதான் அதுக்கு 10 கொம்புகள் இருந்தது. அதனுடைய பற்கள் இரும்பு பற்களாய் இருந்தது. அதனுடைய நகங்கள் வந்து வெண்கல நகமாய் இருந்தது. எது தனக்கு விரோதமாய் வருகிறதோ அதை மிதிச்சு அதை நொறுக்கி போட்டு அதை பட்சித்து போடும். மீதியா இருக்கிறத காலால மிதிச்சு போடும். அவ்வளவு பயங்கரமான ஒரு மிருகமாக அந்த ராஜ்யம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கத்தோலிக்க மார்க்கம் வந்து அங்கே வந்து 680,000 கிறிஸ்தவர்களை, புராட்டஸ்டன் கிறிஸ்தவர்களை கொலை செய்தது. கத்தோலிக்க மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத 680,000 கிறிஸ்தவர்கள் கொலை செய்தார்கள். பாக்ஸ் மாற்றையர்ப்பு புக் என்று ஒரு பெரிய புஸ்தமே இருக்கு. அதுல யார் யார் எப்படி மரிச்சாங்க அந்த இரத்த சாட்சிகளுடைய புஸ்தம் இன்னைக்கு இருக்குது. நெட்ல அது இருக்கு. எந்த வருஷத்துல யாரால கொல்லப்பட்டாங்க, எந்த போப்பால கொல்லப்பட்டார்கள், எல்லாமே சரித்திரம் இன்னைக்கு சாட்சியா இருக்கு. அங்க தானியல் அங்க சொல்லுகிறான். அது தோன்றுவதற்கு முன்னதாகவே பல நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னதாகவே சொல்லுகிறான். அந்த நாலாம் மிருகம் கெடிதும் பயங்கரமான ஒரு மிருகம். அது எல்லாத்தையும் பட்சித்து போடும். அதற்கு இரும்பு பற்கள் இருக்குது. எல்லாத்தையும் சவச்சிரும். இரும்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. நம்ம பல்லுலாம் பொட்டாசியம் கால்சியத்தில் இருக்கு. அதுக்கு இரும்பு பல்லு. எல்லாத்தையும் சவைச்சு போடும். நகம் வந்து வெண்கல நகமாயிருக்குது. எல்லாத்தையும் பீறி போடும். அவ்வளோ பயங்கரமான மிருகம். இது உலகத்தில் சாட்சியாக நடந்தாலும் ஜனங்கள் இன்னும் அறியவில்லை. கடைசியாக அந்த ராஜ்யத்திலே அந்திகிறிஸ்து தோன்றுவான். அந்த அந்திகிறிஸ்து தோன்றும் பொழுது உலகத்தில் இதுவரைக்கு ஏற்படாத உபத்திர காலம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை குறித்து சொல்லி இருக்கிறார். மத்தேயு 24:21.
ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும்.
உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவியாகும் இனிமேல் சம்பவியாததுமான உபத்திர காலம் உண்டாகும். அதான் மிகுந்த உபத்திர காலம், கிரேட் ட்ரிபிலேஷன். எத்தனையோ கம்யூனிஸ்ட் மன்னர்கள் வந்து கொன்று போட்டிருக்காங்க. எத்தனையோ கிறிஸ்தவர்களை கொன்று போட்டிருக்கிறாங்க. அதாவது கம்போடியா மன்னன் வந்து அநேகரை கொன்று போட்டிருக்கிறார். சைனா வந்து ரெட் சைனால அநேக இரத்த சாட்சியாக மறித்திருக்கிறார்கள். ரஷ்யா ஸ்டாலின் வந்து எத்தனையோ கிறிஸ்தவர்களை கொன்று போட்டிருக்கிறார். ஸ்டாலின்னு பெருசாக பேர் வைக்கிறாங்க. ஆனால் அந்த மனுஷனுடைய கொடுமையான காரியத்தை பார்த்தா கிறிஸ்தவர்களை கொன்றான், இரத்த சாட்சிகளாக மறித்தார்கள். இதுமான சரித்திரம் நமக்கு இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சியை தோற்றுவித்தது அவர் தான். ரஷ்யா இன்னைக்கும் கம்யூனிசமாக தான் இருக்கிறது. அங்கே விடுதலையோடு கூட நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. சைனாவிலையும் விடுதலையோடு ஆராதிக்க முடியாது. சில நிபந்தனைகள் இருக்கிறது. நம்ம இந்தியாவில் இன்னைக்கு விடுதலையோடு ஆராதிக்கிறோம். இப்பொழுது என்ன சொன்னால் சில இதை மாதிரி இந்து தீவிரவாதிகள் என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்தவங்க வந்து அயல் நாட்டிலேருந்து பணத்தை வாங்கி ஜனங்களை வந்து ஏமாற்றி அவங்கள கிறிஸ்தவங்களாக மாற்றுறாங்க. பாருங்க, அவங்களுக்கு அது தெரியுதா தெரியாமல் சொல்கிறாங்கன்னு தெரியல. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவே தேவன், இயேசுவே நல்லவர், அவரே மீட்பர்னு வராங்க. ஆனால் அவங்க பார்வையில் எப்படி தெரியுது, ஜனங்கள் பணத்துக்காக வராங்க. கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு ஈவு இறக்கமுள்ள மார்க்கம். அது மற்ற மார்க்கத்தை போல கிடையாது. ஒருத்தர் வந்து சுகமில்லன்னு வந்தா அல்லது சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு வந்தா அவங்கள போயிட்டு நீங்க குளிர்கார்ந்து இழைப்பாருங்கள், பசியாரி இழைப்பாருங்கள் சொல்லி வாயினால சொல்லக்கூடாது. ஒரு பாஸ்டர் அப்படி வாயினால சொல்லக்கூடாது. அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா அந்த பாஸ்டர் கொடுக்கணும், தன்னிடத்துல இருக்கிறத கொடுக்கணும். அதான் உண்மையான பாஸ்டர். ஏழைகளுக்கு உதவி செய்யணும். இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், அந்த உபதேசத்தை கடைப்பிடிச்சு ஏழைகளுக்கு உதவி செய்யறாங்க. அது ஒரு நல்ல மார்க்கம், ஏழைகளுக்கு உதவி செய்யற மார்க்கம். இதை வந்து என்ன செய்யறனால கொச்சப்படுத்தி பேசி இந்து வெறியர்கள், மத வெறியர்கள் அவிதமாக இந்தியாவிலே கிரியை செய்கிறார்கள். கிறிஸ்தவங்களை சும்மா விடக்கூடாது, மத மாற்றம் பண்ண விடக்கூடாது, இப்படி அதுக்கு அரசாங்க சட்டத்தை கொண்டு வரணும். பொலிட்டிக்கல் பவர் அங்க வைத்து கொண்டு அவிதமாக செய்யறாங்க. ஆனா உண்மையான ரீசன் நம்மளுக்கு தெரியல, ஏன் கிறிஸ்தவங்க உதவி செய்யறாங்க. இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்தார், தன் ஜீவனையே ஒப்பு கொடுத்தார். நீங்க மற்றவனுக்கு உதவி செய்யுங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. ஆகாரம் இல்லை அப்படின்னு சொன்னா உடனே ஒரு பாஸ்டர் உதவி செய்யணும். அதான் ரியல் பாஸ்டர். ஏன்னா கிறிஸ்தவ மார்க்கம் அப்படி போதிக்கிறது, இயேசு கிறிஸ்து நமக்கு அப்படி போதித்திருக்கிறார். நம்ம அதை கடைப்பிடிக்கும் பொழுது ஆனா இந்த மத வெறியர்கள் என்ன செய்யறாள் என்றால் ஏதோ மதம் மாற்றி நமக்கு ஏதோ லாபம் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. அதனால வெளிநாட்டு பணங்கள் எல்லாம் ஸ்டாப் பண்ணணும், எல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆனாலும் கிறிஸ்தவ மார்க்கத்தை ஸ்டாப் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், அரசியல்ல இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்து வெறியர்களை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அதனால இவங்க தேச துரோகம் பண்றாங்க, மார்க்கத்துக்கு விரோதமா பேசுறாங்கன்னு ஜெயில அடைக்கிறது, அரெஸ்ட் பண்றது, இதமான அவங்க பொலிட்டிக்கல் பவர்ல அவங்க செயல்படுறாங்க. உண்மையான ரீசன் என்னன்னு தெரியல. யாரும் எதுவும் கிடைக்கணும் கிறிஸ்டியானிட்டிக்கு வரல. இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நம்மை சுகப்படுத்துவார், நம்ம நித்தியத்துக்கு கொண்டு சொல்வாருங்க விசுவாசத்தோடு வர்றாங்க. ஆனா சாத்தான் எப்படி அதை திசை திருப்புறான் பாத்தீங்களா? திசை திருப்பி அரசியல் வல்லமை கொண்டு அவங்க கிறிஸ்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுன்னு நினைக்கும் பொழுது ஒரு காலம் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மக உலகத்திலே வந்து இவ்விதமான ஒரு சூழ்நிலைகள், நாலாவது ராஜ்யம் வரும், அது பேப்பல் ரோம் வந்து இன்றைக்கு இருக்கிறது. அதான் லிட்டில் ஹார்ன், அதுதான் சின்ன கொம்பு. சின்ன கொம்பு நானது, அதுதான் போப், அதுதான் ஆன்டி கிரைஸ்ட். அந்த சின்ன கொம்பு அங்கே தோன்றுகிறது. எட்டாம் வசனம், ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம்.
அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையில வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று.
வேற ஒரு சின்ன கொம்பு எழும்பிற்று. உலகத்தின் ராஜ்யங்கள் எப்படி வந்து முடியுதுன்னா கடைசியில சின்ன கொம்புல வந்து முடியுது. பேப்பல் ரோம்ல வந்து முடியுது, அந்தி கிறிஸ்துல வந்து முடியுது. அதுதான் ஒண்ணு போய் ஒண்ணு வருது. ஒரு ராஜ்யம் ஒரு ராஜ்யத்தை விழுங்கி விடுகிறது, ஜெயித்து விடுகிறது. கடைசியா என்னன்னா பேப்பல் ரோம் வந்து உலகத்தையே ஜெயித்து விடும். அதைத்தான் இங்கே எழுதியிருக்கிறது. அந்த சின்ன கொம்பு அங்கே தோன்றுகிறது. அந்த சின்ன கொம்பை குறித்து இன்னும் தானியேல் சொல்லுகிறார். 23 வசனத்தை வாசிக்கலாம்.
அவன் சொன்னது, நாலாம் மிருகம் பூமியிலே உண்டாகும் நாலாம் ராஜ்யமாம், அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கலும் வேறாயிருந்து பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும்.
இதோ நாலாவது ராஜ்யம், அதான் அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம். ரோம் இல்ல, அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம். ரோம தலைநகரமா வச்சுதான் போப்பு ஆளுகை செய்கிறார். வாடிகன் வந்து ரோமில் இருக்கு. வாடிகனை தலைநகரமாய் வைத்து இன்றைக்கு வந்து அவர் மத அரசாங்கத்தை செய்கிறார். ஒரு நாளிலே இந்த உலகம் அவருடைய கையிலே கொடுக்கப்படும். அந்த நாலாம் மிருகம் கொடிதான மிருகம், அது பயங்கரமான மிருகம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சின்ன கொம்புல என்னன்னா ஒரு வாயும் கண்களும் வாயும் இருந்தது. அது பெருமையானவைகளை பேசும் வாய் அதற்கு இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8:9-12 வரைக்கும் வாசிக்கலாம். தானியேல் 8:9.
ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரிதாயிற்று. அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. அது சேனையினுடைய அதிபதி பரியந்தம் தன்னை உயர்த்தி அவளிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிற்று. அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது.
பாத்தீங்களா, அதை குறித்து எழுதியிருக்கிறதான் வந்து கடைசி ராஜ்யம். இனி வரப்போகிறது, இப்ப இது இல்ல, இனிமே வரப்போகிறது. ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்துக்கு அவர் சிங்கிள் ஹெட்டா இருக்கிறார். 124 கோடி மக்களுக்கு சிங்கிள் ஹெட்டா இருக்கிறார். ஒரு நாளே உலகத்துக்கே அவர் ஹெட்டா மாற போறார். அதான் 4வது ராஜ்ஜி. அதற்கு ஒரு சின்ன கொம்பு வந்தது, அதுல கண் இருக்கிறதுக்கு வாய் இருக்கிறது, அந்த வாயானது பெருமையான வேலை பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கு. தானியேலுக்கு ஆண்டவர் வந்து அவனுடைய ஜனங்களை குறித்து வெளிப்படுத்துகிறார், யூத ஜனங்களை குறித்து வெளிப்படுத்துகிறார். யூத ஜனங்களுக்கு கடைசியா என்ன நடக்கும் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விஷயத்துல புறஜாதிகளாகிய யூதர் அல்லாத மற்ற ஜாதிகளுக்கு என்ன நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த போப்பு வந்து உலகத்தையே ஆளுகை செய்வார். சொன்ன ஒரு வாரம் அளவும் அவர் அநேகருக்கு உடன்படிக்கை பண்ணி அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவறுப்பான சட்டைகளோடு கூட பாலாக்கிரமன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்ட நிர்மூலம் பாலாக்கிரமன் மேல் தீரு மட்டும் சொரியும். 9:27 வாசிக்கிறோம். அவனுக்கு 7 வருஷம் கொடுக்கப்படுது. அந்திகிறிஸ்துக்கு 7 வருஷம் கொடுக்கப்படுறது. 3.5 வருஷம் அவன் வந்து அங்க 7 வருஷம் உடன்படிக்கை பண்ணி 3.5 வருஷத்துல அந்த உடன்படிக்கையை முறித்து விடுவான். யூதர்களோடு பண்ணின உடன்படிக்கையை முறித்து போட்ட பின்பு கடைசியா அந்த 7 வருஷம் முடிவில் அவன் மேல வந்து இத நிர்ணயிக்கப்பட்டிருக்க நிர்மூலம் வந்து தீரு மட்டும் சொரியும்னா அழியும் மட்டும் சொரியும். 4வது ராஜ்யம் அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் கடைசியாக முற்றிலும் அழிந்து போகும். ஆமென். அதுதான் 4th kingdom. அந்த சின்னதான கொம்பு தான் அந்தி கிறிஸ்து. அவன் பெருமையானவர்களின் தூஷணமானவைகளை பேசுவான், கர்த்தருக்கு விரோதமாக பேசுவான். அதை குறித்து நம்ம பைபிள்ல எங்க வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தல் 17:5 பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசுகிற வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் அளவும் யுத்தம் பண்ண அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிப்பதற்கு அவர்களுக்கு அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தார் மேலும் பாசைக்காரர்கள் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ஜீவசூரில் பேரெழுதப்படாத அனைவரும் அந்த மிருகத்தை வணங்குவார்கள். பாத்தீங்களா? இங்க தானியேல் சொல்றதுதான் வெளிப்படுத்த விஷயத்துல வாசிக்கிறோம். பெருமையானவளையும் தூஷணமானவளையும் அது பேசும். அது பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்யும். 42 மாசம் என்றால் 3.5 வருஷம். அந்த வார பாதி சென்ற பின்பு பலியை காணிக்கையும் ஒளிய பண்ணுவான். பரிசுத்தவான்களுடைய வல்லமை சரடிக்கப்படும். பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி 144,000 பேர் கொலை செய்யப்படுவார்கள். புத்தியில்லாத கன்னிகள் கொலை செய்யப்படுவார்கள். உலக தோற்றம் முதல் ஆட்டுக்குட்டியின் ஜீவபுஸ்தில் பேரெழுதப்படாத அனைவரும் அந்த மிருகத்தை வணங்குவார்கள். கடைசியா மிருகத்தை வணங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல 2:6 இருக்கிறது. ஆட்டுக்குட்டியை வணங்குவது. We are worshipping the Lamb. Amen. Slain before the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவை நம்ம ஆராதிக்கிறோம். ஆனால் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா 4வது மிருகத்தை வணங்குவார்கள். யாரு? ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்படாத அனைவரும் அதை வணங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. Satan will be the most worshipped person in the world. உலகத்திலே அதிகமாக ஆராதிக்கப்படுகிறவன் சாத்தான். உலகத்திலே மெஜாரிட்டி கிறிஸ்தவங்க தான். கிறிஸ்தவங்க தான் உலகத்திலே மெஜாரிட்டி. ஆனாலும் சாத்தானை ஆராதிக்கிறவர்கள் தான் மெஜாரிட்டி என்று சொல்லப்பட்டிருக்குது. அவங்கள் கிறிஸ்தவளா இருந்தாலும் சாத்தானை ஆராதிக்கிறவளாக இருக்கிறார்கள். அவங்களுடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்டு ஜீபூசரி இல்லை. அந்த 4th kingdom வந்து கடைசியா உலகத்தை ஆளுகை செய்ய போகிறது. இப்பொழுது அது பேப்பல் ரோமாபுரியா இருக்கிறது. அதுக்கு ஒரு நாளிலே அதிகாரம் கொடுக்கப்பட்டு உலகத்தையே அவர்கள் ஆளுகை செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் லிட்டில் ஹார்ன், அந்த சின்ன கொம்பு. பெருமையானவளையும் தூஷணமானவளையும் பேசும். விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படாத பட்சத்திலே அந்த நாள் வராது. அந்த பாவ மனுஷன் தான் ஆன்டி கிரைஸ்ட். 2:2-3 வாசிக்கிறோம். 2:4-2:4 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் எதிர்த்து நிற்கிறவனாகவும் ஆராதிக்கப்படுவது எதுவோ, தேவன் எனப்படுவது எதுவோ, அதற்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து அவன் தேவன் என்று ஆராதிக்கப்படுறவனாயிருப்பான் என்று சொல்லப்பட்டது. தன்னைத்தானே தேவனாக உயர்த்தி அவன் ஆராதிக்கப்படுவான். 2 தசாயர் 2:4 வசனத்தில் வருகிறது. அவன் காடாகவும் இருப்பான், கிங்காகவும் இருப்பான். அவனை ஜனங்கள் ஆராதனை செய்வார்கள். தேவனுடைய ஆலயம் கட்டப்படும், தேட் டெம்பிள் கட்டப்படும். முதலாவது சாலமன் கட்டின ஆலயம், இரண்டாவது செருபாபேல் கட்டின ஆலயம், அது ஹீரோ டெம்பிள் என்று அழைக்கப்பட்டது. அந்த ஆலயம் தீத்து எடுத்து போட்டான். இப்பொழுது ஒரே ஒரு செவர் மட்டும் இருக்கிறது. அந்த செவரில் தினமும் யூதர்கள் தலையை முட்டி அழுகிறாங்க. இன்னைக்கும் அவங்க அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த ஆலயம் மறுபடியும் கட்டப்படும். அந்த ஆலயத்தில் இவன் போய் உட்கார்ந்து தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அதற்கு மேலாக தன்னைத்தானே உயர்த்தி தன்னை தேவன் என்று அவன் விளங்க பண்ணுவான். அவன் கடவுளாக ஆராதிக்கப்படுவான், உலகத்தின் ராஜாவாகவும் இருப்பான். எப்படி அது சாத்தியமாகும்? ஒரு நாள் ராத்திரியிலே அது சாத்தியமாகும். ஒரு நாள் ராத்திரியிலேயே இந்த பணம் எல்லாம் செல்லுபடியாவது. இங்கே இந்தியா நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற பணம் எல்லாம் செல்லுபடியாவது. அவங்க அறிவிப்பு கொடுத்தா செல்லுபடியாவது. அதுக்காக இப்போ முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அபாலிஷிங் த பேப்பர் மணி, அபாலிஷிங் த பிரசன்ட் டே மானிட்டரி சிஸ்டம். எல்லாமே ஆன்டி கிரைஸ்ட் வருது. திடீர்னு ஆன்டி கிரைஸ்ட் வந்துருவான். உலகம் அனைத்தையும் தன் ஆதிக்கத்திலே கொண்டு வருவான். அவன் தேவனாக ஆராதிக்கப்படுவான், அவன் ராஜாவாக கருதப்படுவான். இதுதான் கடைசி ராஜ்யம். அவன் பரிசுத்த ஜனங்களை அழிப்பான். பின்பு டெய்லி சாக்ரிஃபைஸ், அவங்க ஒவ்வொரு ஓய்வு நாளும் காலையில ஒரு ஆட்டுக்குட்டியும் மாலையில ஒரு ஆட்டுக்குட்டியும் பலி செலுத்தினார்கள். அதான் அன்றாட பலி, டெய்லி சாக்ரிஃபைஸ். இந்த டெய்லி சாக்ரிஃபைஸ் வந்து ரெஸ்டோர் ஆகும். அவங்க வந்து ஆலயத்தை கட்டின பின்பு டெய்லி சாக்ரிஃபைஸை கொண்டு வருவாங்க. மோசையும் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வருவாங்க. பின்பு என்ன செய்வாங்க? டெய்லி சாக்ரிஃபைஸை அவன் அபாலிஷ் பண்ணுவான். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவறுப்பு சாபிக்கப்படும். அவன் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்காருவான். அன்றாட பலியை நிறுத்தி போடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வசனங்கள் நமக்கு இருக்கிறது. Take away the daily sacrifice and set up the abomination that maketh desolation. பாழாக்கும் அருவறுப்பானது சாபிக்கப்படும், ஆனால் அவனுக்கு முடிவு ஏற்படும். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் முடிவு உண்டு. உள்ள மனுஷனுடைய ஆளுகைக்கு முடிவு உண்டு. மனுஷனுடைய ஆளுகை முடிவடைய வேண்டும். இந்த ஆன்டி கிரைஸ்ட் ரூல் எப்பொழுது வரும் என்றால், நீங்க போன பிறகுதான் வரும். நீங்களும் நானும் மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் அது நிகழாது. தடை செய்கிறவன் நீக்கப்பட்டாலொழிய அந்த அக்கிரமக்காரன் வெளிப்பட முடியாது. தடை செய்கிறவன் நீக்கப்படும் பொழுது அப்பொழுது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். கர்த்தர் தம்முடைய நாசியின் சுவாசத்தினாலும் தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலும் அவனை அழித்து போடுவார். 2 தசாயர் 2:7 வசனத்தில் வாசிக்கிறோம். இல்லை, தடை செய்கிறது என்னது? பிரைடு தான். நீங்களும் நான் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம். இதை மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படாத பட்சத்தில் அந்த ஆன்டி கிரைஸ்ட் ரூல் வராது. அந்த சின்ன கொம்பு ஆளுகை செய்யாது. பின்பு அந்த சின்ன கொம்பு ஆளுகை செய்யும். ஆளுகை செய்யும் பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் அது வந்து அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யமாக அது மாறும். அவன் கடைசியாக எருசலேமை கைப்பற்றுவான். அதான் குளோரியஸ் லேண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த குளோரியஸ் லேண்ட், மகிமையான அந்த தேசம், சிங்கார தேசம் எது என்றால் எருசலேம். எருசலேமை அவன் கைப்பற்றி அவன் டெய்லி சாக்ரிஃபைஸை ஒழித்து போயிடுவான். ஆனால் ஜீவ புஸ்தகத்திலே பேரெழுதப்பட்ட 144,000 பேர் மீட்கப்படுவார்கள். தானியேல் 1:12 வாசிக்கலாம்.
உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றியது முதல் அக்காலம் மட்டும் உண்டாகாத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதிக்குள்ளாக காணப்படுகிற ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள்.
இதோ புஸ்தகத்திலே எழுதியிருக்கிற அனைவரும் மீட்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகாவேல் அந்த தோன்றுவான். அப்பொழுது என்ன காலம்? உபத்திர காலம். உபத்திர காலம் வருந்தா நீங்க மேல போயிருப்பீங்க. பாருங்க, ஆண்டவர் நமக்கு அதிக பாதுகாப்பை கொடுக்கிறார். பாதுகாப்பு இல்லாத உலகத்தில் நமக்கு அதிக பாதுகாப்பு ஆண்டவர் வாக்கருளி இருக்கிறார். மைக்கேல் சாண்டப் எப்பொழுது இந்த இவன் போய் எருசலேமை கைப்பற்றி இருப்பான், போப் வந்து எருசலேமை கைப்பற்றி இருக்கும் பொழுது, அந்த சிங்கார தேசத்தை கைப்பற்றி இருக்கும் பொழுது, இதான் நன்றி சொன்னால் நம்ம வந்து மேலே போயிருப்போம். தானியேல் 11:45 வாசிக்கலாம்.
சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையில் தன் அரமனையாகிய கூடாரங்களை போடுவான், ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான்.
சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையிலே தன் அரண்மனையாகிய கூடாரங்களை போடுவான். ஆன்டிகிரைஸ்ட் தன்னுடைய ஹெட் குவார்டர்ஸ் வாடிகன்ல இருந்து ஜெருசலேமுக்கு மாற்றி விடுவான். அதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அவன் வந்து சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையிலே தன் அரண்மனையாகிய கூடாரங்களை போடுவான். ஆன்டிகிரைஸ்ட் தன்னுடைய ஹெட் குவார்டர்ஸ் மாத்தி கொடுக்கிறான், ஜெருசலேமுக்கு மாத்தி கொடுக்கிறான், ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான். கடைசியாக அவன் முடிவடைவான். ரஷ்யா வந்து ஆட்டம் பாம்ச போடும் பொழுது அவனுக்கு முடிவு ஏற்படும். ஆன்டியோக்கு எப்பாபினியஸ் என்கிறவன் தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பன்றியை பலி செலுத்தினான். கிமு 167 வருஷத்திலே அவன் அதை செய்தான். கடைசியாக அவனுக்கு முடிவு வந்தது. ரோம் வந்து அவனை அழித்து போட்டது. அதே போலதான் இங்கே இந்த ஆன்டி கிரைஸ்டுக்கு முடிவு ஏற்படும். அந்த ஆன்டி கிரைஸ் வந்து ரஷ்யா ஆட்டம் பாம்ச போடும் பொழுது அந்த வாடிகன் பட்டணம் கத்தோலிக்க மார்க்கமானது முற்றிலும் அழிஞ்சு போகும். அது வரைக்கும் அது நீடிக்கும், பின்பு அது அழிஞ்சு போகும். தானியேல் 10:00 கத்தர் இறங்கி வருகிறார், 7 அவனுக்கு இதெல்லாம் சொல்றார். 10:12 வரைக்கும் அந்த கத்தர் இறங்கி வந்து தானியேலுக்கு சொல்கிற வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை, வானம் பூமி அழிந்து போனால் அந்த வார்த்தை அழிந்து போகாது, கண்டிப்பா நிறைவேறும். இது வரைக்கும் பைபிள்ல சொல்லப்பட்டது துல்லியமா நிறைவேறியிருக்கு, ஒரு கமா புஸ்தா போடாம நிறைவேறியிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இது கத்தர் சொன்ன வார்த்தை எப்படி நிறைவேறாமல் போகும்? அந்த சின்ன கொம்பு தோன்ற வேண்டும், உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும், உலகத்தின் ராஜாவாக மாற வேண்டும், தன்னுடைய ஹெட்குவார்டர்ஸ் ஜெருசலேமுக்கு மாற்றப்பட வேண்டும், அவன் தேவனாக ஆராதிக்கப்பட வேண்டும், இப்படிலாம் சொல்லப்பட்டது நிறைவேறாமல் எப்படி போகும்? அது நிறைவேறும் பொழுது நம்ம வந்து பாதுகாப்பான இடத்துல இருப்போம். ஆமென். நம்ம மேல இருப்போம். அந்த சிலையில என்ன ஏற்பட்டது என்றால் 2 தோன்றினது. அந்த 2 பாதங்களிலே 10 விரல் இருக்கிறது. தானியேலுக்கு அமெரிக்காவை பற்றியும் ரஷ்யாவை பற்றியும் தெரியாது, ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. தானியேலுக்கு அது தெரியாது. ரஷ்யாவும் அமெரிக்காவும் சூப்பர் பவர் ஆயிருக்கிறது. 1960 அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ், அந்த யுஎன்ஏ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ல குருச்சேவும் அங்கே ஐசன் ஹோவரும் தோன்றுகிறார்கள். ஐசன் ஹோவர் 5 ரெப்ரஸண்டேட்டிவ் ஆயிருக்கிறார், குருச்சே வந்து 5 ரெப்ரஸண்டேட்டிவ் இருக்கிறார். 2 சூப்பர் பவர் அங்கே தோன்றுகிறது, ஒன்று வெஸ்டர்ன் கண்ட்ரி, இன்னொன்று ஈஸ்டர்ன் கண்ட்ரி. இந்த சூப்பர் பவர் அங்கே தோன்றுகிறது. பின்பு என்ன சென்றால் இந்த 10 அழிக்கப்படும், முற்றிலுமாக அழிக்கப்படும். ஐசன் ஹோவர் அண்ட் குருச்சே, ரஷ்யா அண்ட் த யுனைடெட் ஸ்டேட், த 2 சூப்பர் பவர்ஸ். அப்பொழுது அந்த சூப்பர் பவர் தோன்றும் பொழுதுதான் கையால் பெயர்க்கப்படாத கல் வருகிறது. ஹல்லேலூயா. அந்த சிலை நிக்கிறது தலையிலிருந்து இப்ப காலுக்கு வந்துட்டு. இப்போ உலகத்துல 2 சூப்பர் பவர், அமெரிக்கா ரஷ்யா, அந்த பாதத்தின் நாட்கள் தோன்றி இருக்கிறது. பாதத்தின் நாட்கள்ல ஜீவிக்கிறார், நீங்களும் பாதத்தின் நாட்கள்ல ஜீவிக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து இரும்பு காலத்துல ஜீவித்தார், ரோமாபுரி ஆளுகை செய்தது. நம்ம இன்னைக்கு பாதத்தின் நாட்கள்ல இருக்கிறோம். இந்த பாதத்தின் நாட்கள் வரும் பொழுதுதான் இது அந்த கையால் பெயர்க்கப்படாத கல் வருகிறது. 7 It is the coming of the Lord. Hallelujah. Capstone Revelation இன்னைக்கு வந்திருக்கிறது. 7 முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவ ரகசியம் வெளிப்பட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். அது வந்து பாதத்தை மோதும் பொழுது அந்த சிலையானது முற்றிலும் தூளாக மாறும். அந்த அந்திகிறிஸ்துவின் ராஜ்யம் முதற்கொண்டு பாபிலோனிய ராஜ்யம் வரைக்கும் இருக்கிற எல்லாமே அழிஞ்சு போய் அந்த கல்லோ பெரிய பர்வதமாகி பூமியை நிரப்பும். ஆமேன். இயேசு கிறிஸ்து உலகத்தை 1000 ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க தோல்வி அடைகிற ராஜ்யத்துல இல்லை, அரசியல் கட்சிகள் வந்து சில தோல்வி அடைஞ்சு போகும். அப்பொழுது கூட்டணி கட்சிகள் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் தோல்வி அடைகிற கூட்டணியில் நாங்கள் சேர்ந்துட்டோம், ஆனால்தான் நாங்கள் தோல்வி அடைந்தோம் அப்படிம்பாங்க. உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் தோல்வி அடைகிற ராஜ்யம்தான். இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் எல்லாமே தோல்வி அடைகிற ராஜ்யம்தான். ஆனால் நீங்கள் எந்த ராஜ்யத்தை சேர்ந்தீங்களா? அசைவில்லாத ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள், நீங்கள் தோல்வி அடையாத ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள். எப்பொழுதுமே நமக்கு ஜெயம் உண்டு. ஆமே. கடைசியாக நம்ம கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் இந்த உலகத்தை ஆளுகை செய்வோம். என்ன பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? பைபிளில் போட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 20:6 வாசிக்கும் பொழுது இதோ 1000 வருஷம் நம்ம இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்வோம்னு எழுதியிருக்கு. 1000 வருஷம் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போறோம். உலகத்தில் யாரும் 1000 வருஷம் உயிரோடு இருந்ததில்லை. மெத்தூசலா தான் உலகத்தில் அதிக வருஷம் உயிரோடு இருந்தான். 969 வருஷம் உயிரோடு இருந்தான். ஆதாம் வந்து 930 வருஷம் உயிரோடு இருந்தான். ஆனால் யாரும் 1000 வருஷம் உயிரோடு இருக்கல. நம்ம 1000 வருஷம் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறோம். ஆமே. அதுதான் கிறிஸ்துவின் ராஜ்யம், 5வது ராஜ்யம். இப்பொழுது நம்ம உலகத்தின் முடிவு காலத்திலே ஜீவிக்கிறோம். இந்த முடிவு காலத்தை குறித்து தானியேல் 12வது அதிகாரத்திலே ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறது. உலகம் உண்டானது முதற்கொண்டு உபத்திர காலம் ஏற்படும். அந்த 1வது வசனம் என்ன வாசிக்கிறோம் என்றால், எந்த ஜாதியாரும் இல்லாத காலத்தில் இந்த உபத்திரமானது அங்கே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம்.
உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராது.
யாதொரு ஜாதியாரும் தோன்றின முதல் இது வரைக்கும் இவ்வளவு பெரிய உபத்திர காலம் வரல. கிரேட் ட்ரிபிலேஷன். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாய் காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். மிகாவேல் தோன்றுகிறார். மைக்கேல் இஸ் கிரைஸ்ட் என்று பிரதர் பிரானம் சொல்லியிருக்கிறார். பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்துவாக இருக்கிறார். அங்கே மைக்கேல் அங்கே தோன்றுகிறார். உன் ஜனத்தின் அதிபதி அங்கே தோன்றுகிறார். அப்பொழுது என்ன ஏற்படும்? உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரைக்கும் இல்லாத உபத்திர காலம் ஏற்படும். அதான் கிரேட் ட்ரிபிலேஷன். கைவிடப்பட்டால் நீங்கள் அந்த மாதிரி உபத்திர காலத்துக்கு போவீங்க. இப்பொழுது இருக்கிறத விட 1000 மடங்கு உபத்திரம் இருக்கும். அரசாங்கம் வந்து 1000 மடங்கு தொல்லை கொடுக்கும். பொலிட்டிக்கல் பவர், ரிலிஜியஸ் பவர், டெமனிக் பவர், இந்த 3 சேர்ந்து தான் அந்தி கிறிஸ்து. இந்த 3 பவரோடு கூட உங்களுக்கு உபத்திரம் கொடுக்கும் பொழுது உலகத்தையே வெறுத்துருவீங்க. நீங்கள் ராப்சரில் போகலைன்னா மிகுந்த உபத்திர காலத்தில் போகணும். அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு போகணும். அந்த சின்ன கொம்பு ஆளுகை செய்யும். அது உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் இல்லாத உபத்திர காலம். எந்த ஜாதியாரும் அனுபவியாத ஒரு உபத்திர காலம் நியமிக்கப்பட்டிருக்குது. அது நமக்கு முன்னால இருக்கிறது. நம்ம அதுல போகாம இருக்கணும்னா நம்ம ராப்சர்ல பங்கு பெறணும். ராப்சர்ல பங்கு பெறணும்னா நம்முடைய பெயர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கணும். அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கத இப்பொழுது நீங்க பார்க்கணும். இட்ஸ் அ டைம் ஆஃப் காலிங் அண்ட் சீலிங். இது வந்து நம்முடைய பெயர் அழைக்கப்படுகிறது, நம்முடைய பெயர் முத்திரிக்கப்படுகிறது. சீலிங் ஏஞ்சல் வந்திருக்கிறார். சீலிங் ஏஞ்சல் கிரைஸ்ட் வந்திருக்கிறார். 7 முத்திரைகளை திறந்து இப்பொழுது தேவ ரகசியம் வெளிப்படும் பொழுது வி சி அவர் நேம்ஸ் இன் த லேண்ட்ஸ் புக் ஆஃப் லைஃப். ஆமென். நம்முடைய பெயரை அங்கே காண்கிறோம். சும்மா செய்தி செய்தி திகு திசின்னு சொன்னாலே போதாது. இன்னைக்கு பாஸ்டர்கள் அப்படிதான் டீச்சிங் கொடுத்துருக்குறாங்க. அந்த பாஸ்டருடைய உபதேசமானது அவங்கள புஸ்தகத்தை பார்க்க சொல்லலை, பைபிளை பார்க்க சொல்லலை, அவங்க பேரை பார்க்க சொல்லலை. அவங்க செய்தி செய்தி தீக்கு தேசி அனுப்பினார், தீக்கு தேசி அனுப்பினார்னு சொல்றது. அதுக்கு மேலே அவங்க சொல்றது இல்லை. எப்படி அவங்க புஸ்தகத்தை பார்க்க முடியும், பேரை பார்க்க முடியும்? கர்த்தருடைய கிருபையினாலே நம்முடைய மெசேஜ் வந்து ஆன்லைன் மூலமாக அநேருக்கு சேருகிறது. அவங்க இதை பார்க்க இதை கேட்கும் பொழுது அவங்க தங்களுடைய பேரை பார்க்குறாங்க. இன்னைக்கு நம்முடைய பேரை நம்ம பார்க்குறோம். ஜீவ ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தல நம்ம பேரை பார்க்குறோம். நம்ம ரெடீம்டு, நம்ம இன்னைக்கு மீட்கப்படுகிறோம். அவங்களுக்கு என்ன சென்றால் அந்த 3.5 வருஷம் அந்த 2 சாட்சிகள் தோன்றி பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த 144,000 தங்களுடைய பேரை அங்கே பார்க்குறாங்க. அவங்க எந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க, அவங்களுடைய பேர் என்னங்கிறத பார்க்கும் பொழுது அந்த 144,000 பேர் மீட்கப்படுறாங்க. அவங்களுக்கு இனிமே நடக்க போகிற காரியம் நமக்கு இப்பொழுது நடக்குது. இப்பொழுது உலக தோற்றம் முதல் ஆட்டுக்குட்டி ஆண்டே ஜீவ புஸ்தில் பெயர் எழுதப்பட்ட மக்கள் இத தங்களுடைய பெயரை பார்க்கிறாங்க. எத்தனை பேர் பார்த்திருக்கோம்? நான் என் பெயரை பார்த்துட்டு என் பேர் பைபிளோட மேட்ச் ஆகுது. என்னுடைய பொசிஷன் என்னங்கிறத நான் பார்த்துட்டேன். ஒவ்வொரு பிரசங்கமும் உங்களை பார்க்க சொல்லு, இந்த பிரசங்கமும் உங்களை பார்க்க சொல்லு. ஒவ்வொரு பிரசங்கத்தை சின்சியரா கேட்டா உங்க பேரை நீங்க வந்து இந்த பைபிள்ல பார்க்க முடியும். ஹல்லேலூயா. என்னுடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தில் இருக்கிறது. அந்த பேர் வாசிக்கப்பட்டு விட்டது. அது காலிங் அண்ட் சீலிங் டைம். இப்பொழுது காலிங் பண்ணுகிறார் ஆண்டவர், நம்மை பரிசுத்தாவினாலே முத்திரிக்கிறார். ஆமென். ஒருத்தர் அங்கே இறங்கி வருகிறார், தேவன் இறங்கி வருகிறார். தேவன் இறங்கி வந்து புஸ்தகத்தை திறந்து அவங்களுடைய பேரை வெளிப்படுத்துறார். யாரு? 144,000 பேர். நடக்க போற காரியம். இப்பொழுது அதே ஏஞ்சல் இறங்கி வந்து புஸ்தகத்தை திறந்து உங்க பேரை வெளிப்படுத்துறார். முதல்ல நமக்கு, ரெண்டாவது அவங்களுக்கு. அவங்களுக்கு என்ன நடக்குதோ அதான் நமக்கு நடக்குது, நமக்கு என்ன நடக்குதோ அதான் அவங்களுக்கு நடக்குது. ரெண்டு பேருக்கும் சேம் திங் தான். அவங்களுக்கு இன்னும் நடக்கலை. யாருக்கு? யூதர்களுக்கு. மைக்கேல் ஸ்டாண்ட்ஸ் வித் ஓபன் புக். இப்ப மிகாவேல் திறக்கப்பட்ட புஸ்தகத்தோடு இறங்கி வருகிறார். அவங்களுடைய பெயர் வாசிக்கப்படுகிறது. அவங்க பிரசங்கத்தை கேட்கும் பொழுது அவங்க இதோ நான் இருக்கிறேன் என்று வந்துட பிரசன்ஸ் சார் அப்படின்னு வந்துருந்தாங்க. அவங்களுடைய பெயர் அழைக்கப்படுகிறது. ஆமென். இன்னைக்கு நமக்கு கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்திருக்கிறார். ஏழாம் தூதனுடைய செய்தி தேவ ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. ஆமென். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் கால்கள் அக்னி சம்பங்களைப் போல இருந்தது. திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ச்சிப்பது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த பொழுது ஏழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கும் பொழுது அவளை எழுத வேண்டும் என்று இருந்தேன். அப்பொழுது ஏழு இடிமைக்குள் சொன்னவளை எழுதாமல் முத்திரை போடு என்று சொல்லப்பட்டது. ஆமே. இப்பொழுது ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்குகிறது. அந்த செய்திக்குள்ள இருக்கிற ரகசியங்கள், வேதத்திலே மறைக்கப்பட்ட ரகசியங்கள் இப்பொழுது அது வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த மிஸ்ட்ரிஸ், இந்த ரெவலேஷன் என்ன செய்கிறது என்றால் நமக்கு மேட்ச் ஆகிறது. அந்த வெளிப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. அப்பொழுது நம்முடைய பெயரை நம்ம பார்க்கிறோம். ஆமென். இப்பொழுது நம்ம என்ன நேரத்தில் இருக்கிறோம்? ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்குற நேரத்தில் இருக்கிறோம். 7 thunders uttered their voices. ஏழு இடி முழக்கங்கள் சொல்லிட்டு அது ஒரு நாய்ஸா தான் இருக்கும். ஏழை முடி இடிமுழக்கன்னு சொல்லி ஒருத்தர் செய்தி கொடுக்கிறாரு. நீங்க அந்த பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா வெறும் நாய்ஸா புரியாத புதரா தான் இருக்கும். அவர் அப்படி சொல்லி சண்டை போட்டு யூடியூப்ல சண்டைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு வேலையே சண்டை போடுற வேலை தான், செய்தியை சொல்லி சண்டை போடுவது. நம்ம வந்து ரகசியத்தை வெளிப்படுத்துறோம். உங்களுடைய பேர் அங்க இருக்கானு காமிக்கிறோம். இந்த மெசேஜ் உங்களை பேர் அழைக்கிறது. இந்த மெசேஜ் உங்களுக்கு பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் கொண்டு வருகிறது. இது தேவனுடைய சத்தமாய் இருக்கிறது. ஏழு இடி முழக்க சத்தமாய் இருக்கிறது. தேவ ரகசியமானது இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். மொத்தம் 3 prophets, 3 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அதாவது பிரதர் பென்கம், மோசஸ் அண்ட் எலைஜா. ஆண்டவர் அந்த பிரன்காமை வந்து எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்னால கொண்டு வருகிறார். பிஃபோர் ராப்சர் ஏழாம் தூதனை ஆண்டவர் கொடுக்கிறார். மணவாட்டியை அழைக்கிறார். மணவாட்டி பரிசுத்தாவினால் முத்திரிக்கப்படுகிறார். இன்னும் 2 தீர்க்கதரிசிகள் ராப்சருக்கு பிறகு இஸ்ரவேலிலே தோன்றுவார்கள். அதான் மோசஸ் அண்ட் எலைஜா. அதான் வெளிப்படுத்தல் 11 அதிகாரம் முதல் சில வசனங்களிலே அந்த 2 சாட்சிகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அந்த 2 prophets குறித்து நம்ம வாசிக்கிறோம். பின்பு கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த கைகோல் என்று சொல்லும் பொழுது கையில் பிடிச்சிருக்கிற ஒரு ஸ்கேல் மாதிரி, அதான் கைகோல். அந்த ஸ்கேல் என்னன்னா இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. ஹல்லேலூயா. இந்த செய்தி தான் அந்த ஸ்கேல் ஆகியிருக்கிறது. இந்த பரிபூர்ண மாறுத வார்த்தை இந்த ஸ்கேல இருக்கு. இந்த ஸ்கேலை வச்சு தான் எல்லாத்தையுமே அளக்கணும். ஒரு மனுஷனை அளக்கணும்னா அந்த ஸ்கேலை வச்சு அளக்கலாம். ஒரு சாபனத்தை, ஒரு சபையை அளக்கணும்னா அந்த ஸ்கேலை வச்சு தான் அளக்கணும். உலகத்தை அளக்கணும்னா இந்த ஸ்கேலை வச்சு தான் அளக்கணும். எல்லாத்தையும் அளக்கிறது இந்த ஸ்கேல் தான். இந்த ஸ்கேல் வந்து மெசேஜ் ஆகாது. அது யோவானுக்கு கொடுக்கப்பட்டது, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருத்தர் வார்த்தையின்படி நிதானிக்கும் பொழுது, இவன் யூதாஸ்காரியத்தா இருக்கிறான், இவன் ஆகாபா இருக்கிறான், இவன் காயினா இருக்கிறான், கரெக்டா நீங்க அளந்துடலாம். எந்த மனுஷனையும் அளந்துடலாம், எந்த பிரசங்கியாரையும் அளந்துடலாம். உங்க கையில அந்த ஸ்கேல் இருக்கிறது. பின்பு கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அங்க தேவதூதன் நின்று, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்வர்களையும் அளந்து பார். ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் பிரஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. 42 மாதம் அளவும் அவர்கள் பரிசுத்த நகரத்தை மிதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வருஷம் முடித்தவர்களாய் 1260 நாளும் தீர்க்கதரிசனம் சொல்லும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவமரங்களும் 2 விளக்குத்தண்டுகளும் அவர்களே. வெளிப்படுத்தல் 11 சொல்றேன், வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. நீங்க 11 திருப்புங்க, அதில் நான் சொல்ற வசனங்கள் அங்கே இருக்குது. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிற எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வரும் நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. தண்ணீர்களை இரத்தமாய் மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் பொழுதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளால் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அதுதான் அந்த உபத்திர காலத்தில் நடக்கிற காரியம். அவள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம், அந்த சின்ன கொம்பு, அந்த ஆன்டி கிரைஸ்ட், அவளோடு யுத்தம் பண்ணி அவளை ஜெயித்து அவளை கொன்று போடும். அவர்களை உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் எகித்து என்றும் சோதம் என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கத்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். இயேசு எங்க சிலுவையில் அறையப்பட்டார்? எருசலேமில். அந்த நகரம் எருசலேம். எருசலேமிலே அந்த 2 சாட்சிகள் அங்கே பிரேதங்களாக கிடப்பார்கள். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்கள் உடல்களை கல்லறைகளில் வைக்க விட்டார்கள். அவங்களுக்கு அடக்கம் செய்ய விட மாட்டாங்க. அந்த பாடி அப்படியே எருசலேம் நகரம் வீதியில கிடக்கும். அதனால ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜாதிகளும் உள்ள 3 நாள் வரைக்கும் அதை பார்ப்பாங்க. எல்லாரும் லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், செல்போன் எல்லாத்துலேயும் அதை பார்ப்பாங்க. பாருங்க, அது நமக்கு அது ஒரு ப்ராபஸியா இருக்கு, நடக்க போற காரியம். 3 நாள் வரைக்கும் அதை பார்ப்பார்கள். உடல்களை கல்லறையில் வைக்க மாட்டார்கள். அது 2 தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தப்படியால் பூமியில் குடியிருக்கிறவர்கள் அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதியை அனுப்புவார்கள். அவங்க செத்ததுனால வெகுமதியை அனுப்புவாங்களாம். தீபாவளி எதுக்காக கொண்டாடுறோன்னா, நாகாசுரம் மறிச்சு போயிட்டானாம், அதுக்காக அவங்க வெகுமதியை அனுப்புறாங்க, கொண்டாடுறாங்க. அதே போல தீபாவளி போல அவங்க கொண்டாடுவாங்க. அந்த 2 தீர்க்கதரிசிகளும் மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்கிறார்கள், வாதைகளை கொண்டு வருகிறார்கள். எலியா மழை பெய்யாதபடி வானத்தை அடைத்தான். மோசே எகித்து தேசத்தின் மேல் வாதையை கொண்டு வந்தான். இவங்க குளோபல் லெவல்ல கொண்டு வராங்க. இந்த 2 தீர்க்கதரிசிகளும் அந்தி கிறிஸ்து காலத்துல குளோபல் லெவல்ல வாதைகளை கொண்டு வருகிறார்கள். அதனால உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இவங்க செத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அவங்க செத்து அவங்களுடைய பிரேதங்களை பார்க்கிறாங்க. அவங்க வெகுமதிகளை அனுப்புகிறார்கள். 3 நாளைக்கு பிறகு தேவனுடைய ஜீவனுள்ள ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அவர்கள் காலூன்றி நிற்கிறார்கள். 3 நாளைக்கு பிறகு அவங்க உயிரோடு எழுந்து நிற்கிறாங்க. அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. எல்லாரும் பயப்படுறாங்க, எல்லாரும் நெட்ல பாக்குறாங்க. உலகம் முழுசும் ஹெட் நியூஸ் அதுதான். நடக்க போற காரியம் நமக்கு பைபிள் எழுதியிருக்கு. இங்கே ஏறி வாருங்கள் என்று தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை கேட்டு அவர்கள் மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். அவருடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அவங்க முன்பாங்க 2 பேரும் மேல போறாங்க. இதையும் எல்லாரும் பார்க்கிறாங்க. அந்நேரமே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே நகரத்தில் 1/10 இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7000 பேர் அந்த பூமி எதிர்ச்சியால் அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பல்லோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பாருங்க, இதுதான் ரெண்டு சாட்சிகளுடைய ஊழியம். வெளிப்படுத்தல் 11:13 வாசிக்கிறோம், இது நடக்க போறது. அதான் மைக்கேல் அங்க தோன்றுகிறார், அப்பொழுது மிகுந்த உபத்திர காலம் இருக்கும். இந்த ரெண்டு சாட்சிகள் வந்து 144,000 பேரையும் முத்திரை போடுகிறார்கள். அவங்களுடைய செய்தி, நம்ம கேட்கிற இதே செய்தி அவங்களுக்கு போதிக்கப்படும் பொழுது, 12 கூட மீதியா எடுத்தாங்க, 5 2 ஆசி வச்சு, அந்த 12 கூட எதுக்காக மீதி அடிச்சாங்க, இந்த 12 கோத்திரத்தாருக்கு கொடுக்கும்படியாக. இந்த மெசேஜ் வந்து 5:2 இருக்கிறது. கத்தர் இதை ஆசி வைத்திருக்கிறார். நம்ம நம்மளாரு இப்பொழுது அதை புசித்து திருப்தி அடைந்து விட்டோம், வயிறு ஃபுல்லா நிறைஞ்சிட்டு. ஆனா மீதியான துணிக்கைகளை ஒண்ணு சேதமாக்காதபடி அதை சேர்த்து வையுங்கள்னு ஆண்டவர் சொன்னார். அது 12 கூட நிறைய இருந்தது. அந்த 12 கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்படுகிறது. யார் மூலமா கொடுக்கப்படும்? அந்த மோசஸ் அண்ட் எலஜா மூலமா கொடுக்கப்படும் பொழுது அவங்க இதை திருப்தியாக புசிக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் கொல்லப்படுகிறார்கள், போலீஸ் வெர்ஜன்ஸ் கொல்லப்படுகிறார்கள். இதுதான் உபத்திர காலத்தில் நடக்க வேண்டிய காரியம். 12:1 சொல்லியிருக்கிறது, யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் இதுவரைக்கு சம்பவியாத உபத்திர காலம் ஏற்படும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களாகிய உன்னுடைய ஜனங்கள் மீட்கப்படுவார்கள். யார் யார் புஸ்தகத்தில் இருக்கோ அவங்க பேர் மீட்கப்படுறாங்க. ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 12 கோத்திரத்தில் 144,000 பேர் மீட்கப்படுகிறார்கள். வெளிப்படுதல் 7:1-8 நம்ம அதை வாசிக்கிறோம். நமக்கு வாசித்தா நேரம் போதாது. டேனியலும் வெளிப்படுத்தலும் ரெண்டும் கம்பேர் ஆகிறது. அது 12:1 இருக்கிறது. And at that time shall Michael stand up. எந்த நேரத்தில்? And that time, அந்த that timeங்கிறது எதை குறிக்கிறது? இந்த அந்திகிறிஸ்து எருசலேமுக்கு தன்னுடைய ஹெட்குவார்ட்டர்ஸை மாற்றி தன்னுடைய டேபர்னாக்களை அங்கே போட்டு அவன் வந்து உலகத்தை ஆளுகை செய்யும் பொழுது அந்த நேரத்தில் இது நடக்கும். அப்பொழுது நீங்கள் எங்கே இருப்பீங்களா? இருக்க மாட்டோம். ஆமே, நம்ம மேலே இருப்போம். ஆனால் என்ன நடக்குதுங்கிறத நமக்கு இங்கே எழுதி வச்சிருக்கிறார். டேனியல் அங்கே வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னு ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இதை குறித்து அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வேணும் என்று சொல்லும் பொழுது மைக்கேல் புக்கை ஓபன் பண்ணி அவனுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு முத்திரைகள் தடக்கப்பட்டு நமக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவ ரகசியம் 7 தூதன் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏஞ்சல் ஸ்டாண்டிங் வித் ஓபன் புக். இன்னைக்கு நமக்கு ஓபன் புக்கோடு வந்திருக்கிறார். அவங்களுக்கு ஓபன் புக்கு வந்து அந்த உபத்திர காலத்திலே நடக்கும். 3 prophets 3 தீர்க்கதரிசிகள், அவங்களுக்கு மோசஸ் அண்ட் எலஜா, நமக்கு வந்து 1 prophet. 1 prophet யாரு? பிரதர் பென்ஹாம். ஆமென். அமெரிக்கா வந்து இப்பொழுது எப்படி இருக்கிறது? பொருளாதார வீழ்ச்சியில இருக்கிறது. பிரதர் பென்ஹாம் சொல்லியிருக்கிறார், 40 டாக்ஸ் பே பண்ண வேண்டிய பணத்தை வச்சு லோன் வாங்கியிருக்காங்களாம். அவங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு 40 ஆகுமா? இப்போ அதை விட அதிக கடன் இருக்கும். $14 trillion அவங்க கடனில் இருக்கிறாங்க. அமெரிக்கா உலகத்திலே ரிச்சஸ்ட் கண்ட்ரி. இப்பொழுது உலகத்திலே அதிக கடனில் இருக்கிறது. இந்தியா அதிக கடனில் இருக்கிறது. தற்பொழுது அந்த முக்கியமான பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எல்லாம், அரசாங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் விற்கிறாங்க. இந்த பிரைம் மினிஸ்டர், இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நம்ம நாட்டினுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இப்போ விற்கிறாங்க அப்படின்னு பேப்பரில் நியூஸ் வந்துச்சு. எப்படி பாருங்க, நம்ம நாடு அதிக கடனில் இருக்கு, தமிழ்நாடு அதிக கடனில் இருக்கு, இதான் உலகமே கடனில் இருக்கு. அமெரிக்கா 100 ஆனாலும் கடனை அடைக்க முடியாது. இந்தியா உலகம் அழியும் வரைக்கும் தங்களுடைய கடனை அடைக்க முடியாது. மனுஷங்க தான் கடன்காரங்களா இருக்கிறான்னா, நம்ம நாடு கடன்ல தான் இருக்கு. எங்க இருந்து அவங்க கடன் வாங்குறாங்க? வேர்ல்டு பேங்க், IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இந்த வேர்ல்டு பேங்குக்கு, IMF-க்கு யார் பணம் சப்ளை பண்றா? அங்க இருந்து கடன் வாங்கணும்னா அவங்கட்டுக்கு எப்படி பணம் கிடைக்குது? அதுதான் ஆன்டிகிரைஸ்ட். உலகத்தின் செல்வம் வந்து அவங்க கையில இருக்குது. அதனால IMF, வேர்ல்டு பேங்க் வந்து யாரு அங்க சப்போர்ட் பண்றா உலகத்துக்கே தெரியாது. அது ஒரு சீக்ரெட்டா இருக்கிறது. போப்பு தான் அதுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறார். அல்ல, போப்பு வந்து என்ன செய்கிறார் என்றால், உலகத்தையே கடனா மாத்தி தனக்கு அடிமையாக்கி கொள்வது. ஒருத்தருக்கு வந்து கடன் கொடுத்தா அவன் வந்து வட்டி கடன் கொடுப்பான், கந்து வட்டி கொடுப்பான். அப்படி கொடுக்கலன்னா அவனை சித்திரவதை செய்வான், அவனுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் எழுதி வாங்கியிருப்பான். நம்ம பேப்பர்ல வாசிக்கிறோம், கடைசியில் அவன் தற்கொலை பண்றான். இப்படி நடக்குது, உலகத்துல நடக்குது, தற்பொழுது நடந்துகிட்டு இருக்குது. கடன் கொடுக்க முடியலன்னா கடைசியில் சாவுதான். அதே கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இதை உலகத்தையே கடனா மாற்றி உலக நாடுகள் எல்லாத்தையுமே கடனாக மாற்றும் பொழுது ஆந்தி கிறிஸ்து வந்து ஆளுகை செய்ய முடியும். உலகத்தினுடைய செல்வம் கையில் இருக்குது. அமெரிக்காவில் அங்கே காட்டு தீ வருகிறது, அதனால எவ்வளோ அமெரிக்காவில் அடிக்கடி ஃப்ளட்ஸு வெள்ளம் அங்கே வருகிறது. அமெரிக்கா வந்து இதனுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறது. அமெரிக்கன் டாலர் இப்பொழுது மதிப்பை இழந்திருக்கிறது. உலக நாடுகள் பிஸ்னஸ் எல்லாம் டாலரில் தான் நடக்குது. இப்போ டாலரை விட்டுட்டு வேற பணத்துக்கு மாறுகிறாங்க. ஏனென்றால் அமெரிக்கா பொருளாதார வீழ்ச்சி அடைந்து விட்டது. அவங்க வந்து கரன்சியை இப்பொழுது மாற்றுகிறார்கள். அவங்களுடைய மானிட்டரி சிஸ்டம் ஆனது அது ஃபெயிலியர் ஆகிவிட்டது. கடைசியாக ஆன்டி கிரைஸ்ட் என்ன செய்வான், இந்த பேப்பர் மணியை அபாலிஷ் பண்ணுவான். முதல்ல கோல்ட் ஸ்டாண்டர்டு தான் இருந்தது. இவ்வளோ தங்கம் இருந்தால் இவ்வளோ நோட்டு பிரிண்ட் பண்ணலாம், இவ்வளோ நோட்டு பிரிண்ட் பண்ணால் அதுக்கு ஈக்குவலாக தங்கம் இருக்கணும், ரிசர்வ் பேங்கில் தங்கம் இருக்கணும். இப்போ அந்த தங்கத்தையே அடமானம் வைக்கிறாங்க. இப்பொழுது அந்த தங்கம் இல்லை, அவங்க நோட்டை பிரிண்ட் பண்ணும்பொழுது பணத்துக்கு மதிப்பு இல்லாமல் போகுது. பிரதர் பிரணாம் என்ன சொல்லியிருக்கிறார் பிலதெல்பியன் சர்ச் ஏஜில், The image erected to the beast, மிருகத்துக்கு சொரூபம் வைக்கப்படும். The signs will be gone in the rapture. மிருகத்துக்கு சொரூபத்தை வைக்கும் பொழுது நம்ம வந்து மேலே போயிடும். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியின் குடிகளுக்கு அந்த அமெரிக்கா என்ன சொல்லுது, மிருகத்துக்கு ஒரு சொரூபத்தை உண்டாக்க வேண்டும். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகும், மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத அனைவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும், அதற்கு ஆவியை கொடுக்கும்படியாக அதுக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அந்த மிருகத்தின் சொரூபத்துக்கு அமெரிக்கா தான் ஆவியை கொடுக்குது. அந்த மிருகத்தின் சொரூபத்தை வணங்காதவர்கள், வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், அதுதான் மிருகத்தின் சொரூபம். அதை வணங்காத அனைவரும் கொலை செய்யப்பட வேண்டும். அது சிறியோர் பெரியோர் ஐசிலிபான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது தங்கள் நெற்றியிலாவது ஒரு முத்திரையை தரித்து கொள்ளவும், அந்த மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தையாவது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுறன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடன் கணக்கு பார்க்க கடவன், அது மனுஷனுடைய லக்கமாயிருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. வெளிப்படுத்தல் 13:14 இருந்து நம்ம 18 வரைக்கும் வாசிக்கிறோம். மிருகத்தின் முத்திரையானது கொடுக்கப்படும், வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸில் சேரணும், அதான் மிருகத்தின் சொரூபம். அமெரிக்கா அதை செய்கிறது. அமெரிக்கா மிருகத்துக்கு ஒரு சொரூபத்தை உண்டாக்கி அந்த மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாக, அதற்கு ஆவியை கொடுக்கும்படி அதுக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. சிறியோர் பெரியோர் எல்லாருமே அந்த மிருகத்தின் முத்திரையை தரிச்சா தான் விற்க முடியும், கொள்ள முடியும். இப்படி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை ஏற்படுது. நீங்கள் வந்து அந்த வேக்சின் போடலைன்னா நீங்கள் வந்து அயல் நாட்டுக்கு போக முடியாது அப்படின்னு என்ன அர்த்தம், அயல் நாட்டுக்கு போகிறவங்க கண்டிப்பாக போட்டாகணும். அவ்விதமான ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை. நீங்கள் மிருகத்தின் முத்திரையை தரிக்கலைன்னா ரேஷன் கடையில் பொருள் வாங்க முடியாது. கடைசியாக என்ன சொன்னால், நீங்கள் மிருகத்தின் முத்திரையை தரிக்கலைன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ண முடியாது, உங்களுடைய செல்ஃபோனை உபயோகப்படுத்த முடியாது, உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணிடுவோம். இப்படிலாம் கொண்டு வந்தால் என்ன செய்ய முடியும், அவ்விதமான ஒரு காலம் வரப்போகிறது. நீங்க அதுக்கு தப்புனா ரேப்சர்ல போகணும். For the church system of Roman Catholic and the Protestant in coming together, Roman Catholic and Protestant சபையும் ரெண்டு ஒன்று சேருகிறது, will control the whole wealth of the world system. அது உலகத்தின் முழு சொத்துக்களையும் ஆதிக்கம் செலுத்தும். And force the whole earth into religious trap or will kill them. அவளை ஒரு மத கண்ணியிலே மாட்ட செய்கிறது, அல்லது அவள் அதில் அதுக்கு சம்மதிக்கவில்லை என்றால் கொல்லப்படுவார்கள். பை ரெஃப்யூசிங் தம் த பிரிவிலேஜ் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் வேர் பை தே வுட் மேக் எ லிவிங். நீ உயிர் வாழணும்னா விற்கணும் வாங்கணும், கடையில் போய் ஒரு பொருளை வாங்கணும், சாப்பாடு பொருள் வாங்கினாதான் நீங்க சாப்பிட முடியும். நீங்க விற்கவும் முடியாது, கொள்ளவும் முடியாது, செய்ய முடியும். அப்படின்னா பட்டியா கடந்து தான் சாகணும். அந்த மாதிரி ஒரு நிபந்தமான சூழ்நிலை ஏற்படும். This will be accompanied simply for the hairless daughters are all but gone back to her. In the hairless daughter, Protestant Pentecostal சபைகள் இந்த வேசியின் குமாரத்திகள் போய் அவங்க கூட சேர்ந்துருந்தாங்க, இப்பவுமே சேர்றாங்க. எல்லாத்துக்கும் திருத்துவம் வந்து அடிப்படை உபதேசமாக இருக்கிறது. ஒருத்தரை பார்க்கும் பொழுது இவங்க கிறிஸ்டீனா திருத்துவக்காரர்களா, இவங்க திருத்துவக்காரங்க, கிறிஸ்டின் கிடையாது. நம்ம அவங்களை கிறிஸ்டீனா நினைக்கவே கூடாது. நான் வந்து அப்படி நினைக்கிறது இல்லை, அவங்க திருத்துவக்காரங்க, நம்ம தான் கிறிஸ்டின். ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்டின், அவங்க திருத்துவக்காரங்க. அவங்க கிறிஸ்துவம் கிடையாது, திருத்துவ கோட்பாடை வழிபடுகிறார்கள். உங்களுடைய சொந்தக்காரங்க கிறிஸ்தவங்க எல்லாருமே திருத்துவக்காரங்க தான். இந்த மெசேஜில் வராத எல்லாருமே திருத்துவக்காரங்க தான். அவங்க திருத்துவத்தின் கொள்கையில் ஒன்று சேர்ந்துருவாங்க. நம்ம திருத்துவத்தை நம்பாதனால நம்ம ஒன்று சேர முடியாது. போப்போட போய் நம்ம சேர முடியாது. This will be accomplished simply for the hairless daughters. Vesin kumarthigal are all but gone back to her. Avanga marubadiyum avar edathile pogura. Avanga vittu pirinji vandavanga marubadiyum andha vesin edathile pogurargal. In the meantime, Rome has acquired nearly all the supplies of gold. Madha Bena solli irukkar. Prophecy ah solli irukkar. Andha Romaapuri ulagathinudaiya thangam ellame anga dhaan irukku. Acquired almost all the gold of the world. உலகத்தினுடைய கோல்டு எல்லாம் அங்கதான் இருக்கு. இந்த பாபிலோனிய ராஜ்யத்தில இருந்து வந்த கோல்டு எல்லாம் அங்க இருக்கு. சீசர் காலத்தில் உள்ள கோல்டு எல்லாம் அங்க இருக்குது. தேவாலயத்தை கொள்ள அடிக்கும் பொழுது அந்த குத்து விளக்கு கூட அங்கதான் இருக்குது. மோசை செய்த பொன் குத்து விளக்கு கூட அங்கதான் இருக்கு. உலகத்தினுடைய கோல்டு எல்லாமே அங்க இருக்குது. The Jews have bonds and all the paper. In the யூதர்கள் வந்து bonds paper தான் வச்சிருக்கிறாங்க. At the right time, the harlot will destroy the present day money system by calling in all the paper and demanding the gold. In the present day monetary system, இப்பொழுது இருக்கிற பொருளாதார கொள்கையை அவன் ஒழித்து போட்டு paper money abolish பண்ணி gold இருந்தா தான் வேலி. அதுக்காக நம்ம போய் கோல்டை வாங்க முடியுமா? நம்ம தான் அந்த ஆட்சியில் இருக்க போறது இல்லையே. நம்ம கோல்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, கோல்டுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. அதனால இங்க பாருங்க, கோல்டுக்கு தான் வேல்யூ இருக்குது. பேப்பர் வந்து அதை அரசாங்கம் வந்து அதை டிவேல்யூ பண்ணா முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் ராத்திரியில 1000 ரூபா நோட்டு செல்லாது அப்படின்னு சொன்னோன்னா என்ன ஆச்சு? அந்த நாள் ராத்திரியிலே அந்த பணத்துக்கு வேல்யூ இல்லை. பிரைம் மினிஸ்டர் அந்த ஒரு அறிவிப்பு கொடுத்து அந்த ராத்திரியிலே அது செல்லாம போச்சு. அடுத்த செகண்ட்ல இருந்து செல்லாது. இப்ப போப்பு உலகத்தின் அதிபதியா மாறும் பொழுது இந்த பேப்பர் மணி பாண்ட்ஸ் எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணிவிட்டு கோல்டு ஸ்டாண்டர்ட் வேணும். நீங்க கோல்டு இருக்கீங்களோ அதுக்கு வேல்யூ தான். அது என்னைக்குமே வேல்யூ தான். கோல்டு வந்து வேல்யூவை இழக்காது. பேப்பர் வந்து அது வந்து ஒரு ஒரு ரூபா நோட்டு வந்து ஒரு 2 காசுக்கு வேலை போறாது. அந்த பேப்பர் அது வேல்யூ இல்லைன்னா அடுப்புல வச்சுதான் எரிக்கணும், வேற எதுக்கும் பிரயோஜனப்படாது. வித் நோ கோல்டு தி சிஸ்டம் ஃபெயில்ஸ். அந்த கோல்டு இல்லாதனால அந்த சிஸ்டம் ஃபெயில் ஆகிறது. ரிசர்வ் பேங்க் வந்து இத்தனை கோடி பணத்தை பிரிண்ட் பண்ணுச்சுன்னா இந்தியாவில் இவ்வளவு கோடி பணம் புழக்கத்தில் இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலா அவங்க டன் கணக்கில் தங்கத்தை வச்சிருக்கணும். ஆனா இங்க பணத்துக்கு மே குறைவா அங்க தங்க இருந்துச்சுன்னா அது ஃபெயிலியர் ஆயிரும். ஆனா ஈக்குவலா தங்கச்சை வச்சிருந்தா இந்தியா பொருளாதாரத்தை சமாளிக்கலாம். ஏதா எல்லாத்தையும் தான் விற்கிறாங்களே, ரயில் ரோட்ஸ், ரோடு, அது ஹார்பர், ஏரோடம் எல்லாத்தையும் தான் விற்க போறாங்களே. அப்படி இருக்கும்பொழுது அவங்ககிட்ட எங்க கோல்டு இருக்கு? The Jews will be trapped and come into the alliance. இப்பொழுது யூதர்கள் வந்து கண்ணியில மாட்டிக்கொடுறாங்க, போப்புக்கு சரணடைய வேண்டும். And the hairless church will take over the whole world. Olagathaye and the hairless church vandu adu vandu aalugai seiyum. Yenendral and the gold vachidan indha paper money abolish pannumbodhu pope anga aalugai seiyamudiyum. Kaaranam pope kitta dhaan olagathil irukka ella gold anga dhaan irukku. Gold oru kaalathila gold standard dhaan irundhathu. Pinbu dhaan paper money vandhathu. Pinbu indha paper money alikkumbodhu கோல்டு ஸ்டாண்டர்ட மறுபடியும் கொண்டு வரும் பொழுது எல்லாம் கண்ணியில மாட்டிக்கொள்வாங்க, எல்லாரும் போப்புக்கு அடிமையாக வேண்டும். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இந்தியா வந்து கடன்கார நாடு, தமிழ்நாடு கடன்கார நாடு, எத்தனையோ லட்சம் கோடி கடன் இருக்கும் பொழுது அவங்க எல்லாம் அடிமையாகத்தான் மாற வேண்டும். அப்பொழுது நம்ம இங்கே இருக்க மாட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அமெரிக்கா வந்து பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிச்சுன்னா மற்ற நாடு கேக்கையா செய்யணும். உலகத்திலே ரிச்சஸ்ட் கண்ட்ரி வந்து அமெரிக்கா தான். இப்பொழுது அமெரிக்கா 40 வருஷம் ஆனாலும் 100 வருஷம் ஆனாலும் அவங்க கடனை அடைக்க முடியாது. இந்தியா உலகம் இருக்கும் வரைக்கும் கடனை அடைக்க முடியாது. அதுக்கு தான் இப்ப எல்லாத்தையும் விற்க பார்க்கிறாங்க. எல்லாமே உலகத்தில் நடந்துட்டு இருக்குது. நீங்க பேப்பர் படிக்கும் பொழுது அதை உணராம இருக்கலாம், நான் பேப்பர் படிக்கும் பொழுது அதை உணர்கிறேன். அதனால என்னன்னா இப்பொழுது எல்லாத்துக்கும் அழிவு நெருங்கி விட்டது. இப்பொழுது புஸ்தகம் திறக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய பேர் அழைக்கப்படுகிறது. அங்கே 2 சாட்சிகள் வந்து புஸ்தகத்தை திறந்து அவங்க பேர் அழைக்கிறாங்க. முதலாவது நம்ம அழைக்கப்பட்டு மேல போனாதான் அவங்களுக்கு சான்ஸ் வரும், அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதனால அக்காலத்திலே என்றால் உபத்திர காலத்திலே மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அவங்களுக்கு 3 வருஷத்துக்கு பிற உடன்படிக்கையை முறித்து அங்க மிருகத்தின் முத்திரையை கொண்டு வரும் பொழுது அந்த ஜனங்கள் கொள்ளவும் முடியாது, விற்கவும் முடியாது. நீங்க கடையில போய் எந்த பொருளும் வாங்க முடியாது. மிருகத்தின் முத்திரையை தரிச்சாதான் நீங்க வாங்க முடியும். நீங்க வேக்சினேஷன் அங்க போடலன்னா நீங்க வேலை உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு சம்பளம் கிடையாதுன்னா என்ன ஆகும்? போயிட்டு போட்டுக்கிடுறாங்க. அதே மாதிரி ஒரு நிர்பந்தம், சின்ன காரியத்துக்கே நிர்பந்தம் பண்ணுவாங்க. கொள்ளவும் முடியாது, விற்கவும் செய்ய முடியாதுன்னா எல்லாம் கண்ணில மாட்டிக்கிட்டு தான் ஆகணும். மிருகத்தை வழி அங்க ஆராய்ச்சி செய்துதான் ஆக வேண்டும். இதன Until the bride leaves, இந்த மனவாட்டி மேல போக வேண்டும். Hallelujah. மிருகத்தின் முத்திரையை கொண்டு வருவான். பின்பு அர்மகதோன் யுத்தத்திலே எல்லாமே அழிந்து போகும். ஆமென். அதுதான் 7-6 கோப கலசம். 6 தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத்து என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினார். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலுசற்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்க தரிசியின் வாயிலும் இருந்து தவளைக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளுடைய ஆவிகள். அவைகள் பூலோகமெங்கிலுள்ள ராஜாக்களை தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கும்படியாக புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடாவதுபடி விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறான் பாக்கியவான். அப்பொழுது எபிரேய பாசையிலே அர்மகதோன் என்னும் இடத்திலே அவளை கூட்டி சேர்த்தான். வெளிப்படுத்தல் 16:13-16 வரைக்கும் வாசிக்கிறோம். அதனால அர்மகதோன் யுத்தம் 3rd World War. இந்த 7 வருஷம் அந்திகிருஷ்ணன் ஆட்சி முடியும் பொழுது அந்த அர்மகதோன் யுத்தத்திலே எல்லாமே உலகமே அழிஞ்சு போகும். அதான் அர்மகதோன் என்னும் இடத்திலே கூட்டி சேர்த்தான் என்று 16:16 நம்ம வாசிக்கிறோம். இப்பொழுது விசுவாச துரோகம் ஏற்பட்டிருக்குது. ஏஜ் ஆஃப் அப்போஸ்டசி. நம்ம செய்தியில் இருக்கவங்க தவறான உபதேசங்களை கொண்டு வராங்க. இந்த செய்திக்கு இடரலாக இருக்கிறார்கள், பிரணாம காடாக நினைக்கிறார்கள். இன்னும் சிலர் பிரணாம வந்து ரொம்ப தூசிக்கிறாங்க. கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் தன் கையை போடுகிறவன் எப்படி தண்டனைக்கு தப்பிக்க முடியும்? தீர்க்கதரிசிக்கு விரோதமாக பேசுறவங்க தண்டனைக்கு தப்பிக்க முடியாது. ஒருத்தன் விரோதமா தூசணமா பேசுறான், ஒருத்தன் கடவுளா மாத்துறான். ரெண்டு பேரும் இந்த செய்திக்கு இடர்லாக உண்டாக்குறார். பிரணாம ஒரு தீர்க்க தரிசி, அவர் காட் கிடையாது. அதனால அவனும் இடர்லா இருக்கிறான். இவன் தீர்க்க தரிசிய தூசிக்கிறான், அவர் மேல குற்றம் கண்டிச்சுபடி தூசிக்கிறான். விசுவாச துரோகம் இப்பொழுது ஏற்படுகிறது. அநேர் வார்த்தையில ஸ்டாண்ட் பண்ண முடியல. விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அதனால அந்த நாள் வரணும்னா விசுவாச துரோகம் நேரிட வேண்டும். ராப்சர் வர வேண்டும் என்றால் விசுவாச துரோகம் இப்பொழுது நேரிருக்குது. So time of apostasy. கேட்டின் மகன் அந்திகிறிஸ்து வெளிப்பட வேண்டும். நம்ம வந்து மேல போக வேண்டும். இவ்விதமான ஒரு காலத்திலே நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். We are in the age of apostasy, the blackout age. முற்றிலும் அது பிளாக்கா மாறுது. நம்ம வந்து மேல எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆமென். உலகம் எல்லாம் காரிருள் மூடி இருக்கும் பொழுது நம்ம வெளிச்சம் பிரகாசித்திருக்கிறது. ஆமென். மோசஸ் அங்க வருகிறார், ஜனங்களை வந்து எகிப்தில இருந்து அவன் வார்த்தைக்கு அழைக்கிறான். எகிப்து வந்து இருளாய் இருக்கிறது, பிளேக்ஸ் அங்க வந்திருக்கிறது, ஜட்ஜ்மெண்ட் அங்க வந்திருக்கிறது. ஒரு கூட்டமான ஜனங்களை ரத்தத்தின் அடியிலே கொண்டு அவர்களை வந்து முத்தரிக்கிறான். மோசஸ் த ப்ராஃபட்டுடைய ஊழியம் அதுதான். அவங்களை செப்பரேட் பண்ணி, எகிப்திலிருந்து செப்பரேட் பண்ணி அவங்கள ரத்தத்தின் கீழ், காட்டுக்குட்டியின் ரத்தத்தின் கீழ் கொண்டு வந்து அவங்களுக்கு டோக்கன், அவங்களுக்கு பரிசுத்தாவியின் முத்திரை கொடுக்கப்பட்டது. அவங்கள விடுவிக்கிறான், அவங்கள கானான் தேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் மோசஸ் ஊழியம். எலஜா என்ன செய்யறான், ஜனங்கள் எல்லாரும் யேசபேல் உபதேசத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். ஜனங்கள் எல்லாரும் விக்கிரகாரனை செய்கிறார்கள், பாகாலையும் அஸ்ரோத்தையும் வழிபடுகிறார்கள். இப்பொழுது எலஜா வந்து அந்த யேசபேல் உபதேசத்திலிருந்து, அந்த ஜேசபேல் ட்ரெடிஷன்ல இருந்து, அந்த ஐடலேட்டரியில இருந்து அவங்கள விடுவித்து பிதாக்குடைய விசுவாசத்துக்கு அவங்களை திருப்ப வேண்டும், மோசஸுடைய ஃபெய்த்துக்கு கொண்டு வர வேண்டும். அதற்காக அவன் என்ன செய்தான் என்றால், ஒரு காளையை பலி செலுத்தினான், அவர்களை ரத்தத்தின் கீழ் கொண்டு வந்தான். அவர்கள் வந்து கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்தார்கள். ஹல்லேலூயா. 7000 பேர் முத்தரிக்கப்பட்டார்கள். பாகாலுக்கு முழங்காலை முடக்காமலும் அவன் பாதத்தை முத்தம் செய்யாமல் இருந்த 7000 பேரை நான் மீதியாக வைத்தேன். 1 Kings 19:18 வாசிக்கிறோம். அதனால எலஜா மினிஸ்ட்ரி அதுதான். அதே போல பிரனா மினிஸ்ட்ரி என்ன, இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி நம்மளை வந்து சாபன பெந்தகோச ட்ரெடிஷன்ல இருந்து, பெந்தகோச உபதேசத்துல இருந்து நம்மளை வார்த்தையில கொண்டு வருது. ஹல்லேலூயா. நமக்கு அது சீலிங் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் கொண்டு வருகிறது. ஜஸ்டிஃபிகேஷன், சாங்க்டிஃபிகேஷன், பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட், இந்த நேரத்துக்குரிய செய்தி கொண்டு வருது. நம்மளை இந்த உலகத்திலிருந்து அந்த உலகத்துக்கு கொண்டு செல்வது. ஆமென். நமக்கு வார்த்தையை ஓபன் பண்ணி, அதான் தட் புல், இதை நமக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தும் பொழுது நமக்கு விசுவாசத்தின் பூரண நிச்சயம் வருகிறது. ஹல்லேலூயா. தானியேல் 11:32 என்ன வாசிக்கிறோம், தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். பின் பகுதியில் வாசிக்கிறோம் ஆங்கில பைபிளில், தே தட் நோ தேர் காட் ஷால் டூ கிரேட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ். தேவனை அறிந்தவர்கள், நம்ம தேவன் யார்னு அறிந்திருக்கிறோம். சாபன மக்கள் திருத்துவ கோட்பாடுல இருக்கிறார்கள். தேவன் யாருன்னு தெரியாது, அவருடைய நாமம் என்னன்னு தெரியாது. அதான் பாசிங் பிளேல உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பிதாகுமாரன் பசுத்தாவிய நாமத்தை ஒரு கல்யாணம் நடத்தும் பொழுது 20 முறைக்கு மேல சொல்றாங்க, பிதா குமாரன் பசுத்தாவி. அந்த சிஎஸ் சபையில போனாலே அந்த பிதா குமாரன் பசுத்தாவி தான் ஓயாம சொல்றாங்க. மாப்பிள்ள பேரையும் அந்த ஐயர் ஓயாம சொல்லணும். அதனால அங்க பென்கான்ங்க பேர் முதல் முறையாக அந்த சபையில ஒழிக்கப்பட்டது. பென்கான்ங்க பேரை அவங்க சொல்ல மாட்டாங்க. இப்பொழுது அந்த சிஎஸ் சபையில ஆண்டவர் அந்த உபதேசத்தை அவமாக்கி போட்டிருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியின் பெயரை அறிக்கை பண்ணவும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணுறதை அவங்க கேட்கவும் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னது அது, ஒரு ட்ரெடிஷன், பாரம்பரிய சபை. அந்த சிஎஸ்எஸ் சபை 400 வருஷம் பாரம்பரியத்தில் இருக்கிறது. இந்த பெந்தகோச ஜனங்கள் அந்நிய பாஷை பேசுறது தான் அவங்களுடைய மேலேயே அந்நிய பாஷை பேசுறது, ஒண்ணுமே புரியாது. அப்படி என்ன, குழந்தை கத்துற மாதிரி, தவளை கத்துற மாதிரி கத்துறாங்க. அந்த அந்நிய பாஷையில பிரயோஜனமே இல்லை. அதுதான் அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் நினைக்கிறாங்க. இந்த பெந்தேகோசல் டினாமினேஷன்ல இருந்து இந்த நம்ம வார்த்தைக்கு திருப்பப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ப்ராபட்டை கொண்டு அதை செய்திருக்கிறார். அதனால மோசஸ், எலஜா, கிரைஸ், இந்த மூணு ஆவிகளும் இப்பொழுது இங்கே இருக்கு. மோசஸ் எலஜா தோணுக்கு வந்து கிரைஸ்ட வந்து ரிவீல் பண்றாங்க. 144,000 நமக்கு வந்து ஒரே மனுஷனுக்குள்ள மூணு ஸ்பிரிட் இருக்கிறது. மோசஸ் செய்த அதே ஊழியம், எலஜா செய்த அதே ஊழியம், கிறிஸ்து செய்த அதே ஊழியத்தை ஒரு மனுஷன் மூலமாக ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தும் பொழுது இவ்வுலகத்திலே ஃபைனல் மெசேஜ் இதுதான். இதை விட மேல மெசேஜ் எதுவுமே கிடையாது. ஆமென். கர்த்தர் நம்மளை அவிதமாய் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. புக்கு நமக்கு ஓபன் ஆகியிருக்கிறது. இப்பொழுது நமக்கு ரொம்ப தைரியம் இருக்குது. எத்தனை பேருக்கு தைரியம் இருக்குன்னு. ஹல்லேலூயா. எதுக்குமே பயப்படக்கூடாது. நம்முடைய லைஃப் வந்து ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த ஊழியத்தை பற்றி நான் கவலைப்படக்கூடாது, இது ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. யாரு வருவாங்க யாரு போவாங்க என்ன நடக்கும் ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. நான் வந்து அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறேன், அவருடைய அனுமதி இல்லாமல் எனக்கு எதுவும் நடக்காது. நம்ம வார்த்தையை விசுவாசிக்கிறோம், அதில் போட்டபடி நடக்கும். ப்ராஃபட் என்ன சொல்லியிருக்கிறார், Christ in the true church is continuation of the book of Acts. அடிக்கடி நான் சொல்ற காரியம் தான், ஒரு உண்மையான சபையில கிறிஸ்து இருக்கும் பொழுது அது அப்போஸ்தல நடபடியின் தொடர்ச்சியா இருக்கிறது. இந்த மெசேஜ் வந்து எக்ஸ்போசஸ் சாத்தான், சாத்தானை அது வெளியரங்கமாக்குறது. Revealing is word, is work. சாத்தானையும் அவனுடைய கிரியைகளையும் அது வெளிப்படுத்துறது. இன்னைக்கு சாத்தானுடைய முகத்திரையானது இன்னைக்கு கிழிக்கப்பட்டிருக்கிறது. அவன் கடைசியாக ஹீஸ் காஸ்ட் இன் த லேக் ஆஃப் ஃபயர், சாத்தானும் அவனுடைய சேனைகளையும் ஆண்டவர் அக்னி கடல்ல போடுவார். He fights that he cannot stand it. அவன் வந்து யுத்தம் செய்வான், ஆனாலும் அவனால நிலைத்திருக்க முடியாது. He knows that the people get the true revelation. ஜனங்கள் உண்மையான வெளிப்பாட்டை பெற்றால் of the true church, what she is and what she stands for. உண்மையான சபை எதற்கு என்ன, அது எதற்காக நிற்கிறது என்பதை அறிந்து கொண்டால் she can do greater works. அவள் வந்து பெரிய காரியங்களை செய்வாள். She will be invincible army. அவள் ஒருவரும் எதிர்க்கக்கூடாத சேனையாக இருப்பாள். உண்மையான வெளிப்பாடு நமக்கு வரும் பொழுது God's spirit discern and withstand the antichrist spirit. தேவனுடைய ஆவினாலே அந்திகிறிஸ்துவின் ஆவியை நம்ம எதிர்த்து நிற்கும் பொழுது Satan will be powerless before God. சாத்தான் அவளுக்கு முன்பாக அவன் வல்லமையை இழந்து போவான். சாத்தான் இன்றைக்கு வல்லமையை இழந்து போவான். இன்னைக்கு நம்ம வந்து எப்படி இருக்கிறோம் என்றால் ஒருவரும் எதிர்க்கக்கூடாத சேனையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பெர்கமியன் சர்ச்சேஜ் இல்லை சொல்றார், Therefore nothing can harm her. அவளை எதுவும் சேதப்படுத்தாது. Not even death. Amen. மரணம் கூட நம்மை சேதப்படுத்த முடியாது. இதை நம்ம அறிக்கை பண்ணா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த காரியம் நம்மை சேதப்படுத்தாது, அது பொலிட்டிக்கல் பவர் மூலமா வந்தாலும் அல்லது வேற வியாதி வேதனைகள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஆமென். ஏனென்றால் நம்ம அந்த ரகசியத்தை அறிந்திருக்கிறோம். The bride has the mind of Christ, for she knows what he wants to done with the bird. மனவாட்டி தேவனுடைய சிந்தையை உடையவளாய் இருக்கிறாள். வா வார்த்தை கொண்டு அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள். ஆமென். இந்த மாதிரி நமக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த ப்ராமிஸ்ல இளைப்பாறி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ரெண்டாம் மூணாம் வசந்த வாசிக்கலாம்.
தானியேல் 12 நித்திரை பண்ணுவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் மகிழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள்.
இது அநேகர் எழுந்திருப்பார்கள், சிலர் நித்திய நிந்தைக்கும் கடைசி வீட்டில எழுந்து பாதாளத்துக்கு போவார்கள். இன்னும் சிலர் என்ன செய்யறாங்க, நித்திய ஜீவனுக்கு எழுந்திருக்கிறார்கள். நம்ம மரணம் நமக்கு இல்லை, அப்படி மரணம் வந்தால் நம்ம முதலாம் வீட்டில பங்கு பெறுவோம். ஒருவேளை கர்த்தருடைய வருகைக்கு முன்னதாக யாராவது ஒருவர் மரித்து போனால் அவர்கள் வந்து உயிர்த்தெழுவார்கள், முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுவார்கள், நித்திய ஜீவனுக்காக எழுந்திருப்பார்கள். அடுத்த வசந்த பாசிக்கலாம்.
ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா.
இதை ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இதுதான் நீங்களும் நானும் இப்பொழுது செய்கிறோம். நீங்கள் நட்சத்திரங்களைப் போல இருக்கிறீர்கள், நீங்கள் வானமண்டலத்தில் ஒளியை போல இருக்கிறீங்க. நம்முடைய வெளிச்சத்தில் நிறைய பேர் கழி கூறுகிறாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் புத்தியுள்ள கன்னிகளாக இருக்கிறீங்க, வைஸ் வெர்ஜன். இந்த வசனத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தந்திருக்கிறார். த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் அண்ட் ரெவலேஷன் நமக்கு வந்திருக்கிறது. நம்ம ஞானவான்களாக இருக்கிறோம், வைஸ் வெர்ஜனாக இருக்கிறோம், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறோம். நாலாம் வசந்த வாசிக்கலாம்.
தானியேலாகிய நீவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புத்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போம் என்றார்.
தானியேலாகிய நீ இந்த புத்தகத்தை முத்திரை போடு, புதை பொருளாக வைத்து 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 இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அநேகர் அங்கு இங்கும் ஓராளங்க, இந்த கூட்டம் அங்கே நடக்குது இங்கே நடக்குது, அங்கே மோகன் ஸ்ரீலாசரஸ் பேசுறாரு, இங்கே அவர் பேசுறாரு, இங்கே இவர் பேசுறார், எல்லாம் பைபிளை தூக்கிட்டு ஓடுறாங்க. ஆனால் எங்கே போனாலும் அவனுக்கு வெளிப்பாடு கிடையாது, எவ்வளோ பெரிய பாசத்தையும் வெளிப்பாடு இல்லை. அது இங்கே இருக்குது, ஹல்லேலூயா, அது நம்ம இடத்துல இருக்குது. அநேகர் அங்கே இங்கும் ஓடுவாங்க, அறிவு பெருகி போகும். ஆனால் அருமையானவர்களே, அந்த ஞானவான்கள் இன்னைக்கு இப்போ ஆன மண்டலத்தில் ஒளியை போல் இருக்கிறார்கள். நம்ம பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருக்கும், நம்முடைய வெளிச்சத்தில் சிலர் கழி கூறுகிறார்கள். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஸ்வீட் பேர்சனாக இருக்கணும், சண்டைகளை ஏற்படுத்தியுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. உங்களை சுற்றிலும் அவங்க ஐக்கியப்படணும், உங்கள் கூட இருக்கிறதுல உங்கள் வீட்டில் உள்ளவங்க விருப்பப்படணும். இவர் வந்துட்டார், இந்த அம்மா வந்துட்டாங்க, ஒரு சண்டை எழுப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம ஸ்வீட் பேர்சனாக மாறணும். இந்த மெசேஜில் நம்ம இருந்தோம்னா நம்ம இனிமையானவர்களாக மாறுவோம். நம்மளை சுற்றி மற்றவங்க இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, நம்மகிட்ட வந்து பேசணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி நீங்கள் எல்லாருமே மாறணும், பாசத்தை வந்து பேசணும்னு ஆசைப்படணும். பாஸ்டர் வந்து ஸ்வீட் பேர்சனாக இருக்க வேண்டும், நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும், வெளிப்பாடான வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். பாஸ்டர் மட்டுமல்ல, நீங்கள் எல்லாரும் அப்படி தான் இருக்கணும். நீங்கள் சண்டைகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிறவளாக இருந்தால் நீங்கள் உண்மையிலே மெசேஜில் இருக்கிறீங்களா என்று சந்தேகப்பட வேண்டியதாக இருக்கு. உங்களுடைய ஓல்டு நேச்சர் மாறி உங்களுக்கு நியூ நேச்சர் வரணும். அந்த நியூ நேச்சர் வரும் பொழுது என்ன செய்வாங்க, நம்மளை சுற்றிலும் ஐக்கியப்படுவாங்க, அவங்க மீட்கப்படுவாங்க. எங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவர் கிரியை செய்கிறார். என்னன்னா, அண்ணன் வந்து நல்லது தான் சொல்லுவான், கெட்டது சொல்ல மாட்டான். அண்ணன் வார்த்தையை தான் சொல்லுவான், பெரியப்பா வார்த்தையை தான் சொல்லுவார், பெரியப்பாட்ட பேசணும்னு ஆசை. அப்படி தான் நம்ம ஜீவிக்கணுமே ஒழிய நம்மளை எல்லாரும் வெறுக்கிற அளவுக்கு நம்ம ஜீவிக்கக்கூடாது. நீங்கள் மெசேஜில் இருந்தால் உங்களை எல்லாரும் நேசிக்கிற அளவுக்கு நீங்கள் ஜீவிக்கணும், கொஞ்சமாவது நேசிக்கிற அளவுக்கு ஜீவிக்கணும். நம்மகிட்ட அந்த தேவனுடைய வார்த்தை இருந்தால், அந்த டிவைன் நேச்சர் இருந்தால், நியூ நேச்சர் இருந்தால், எல்லாரும் நம்மளை பார்க்கறதுக்கும் நம்ம கூட பேசுவதுக்கும் ஆசைப்படுவாங்க. ஹல்லேலூயா. அதாவது நம்ம தேன் மாதிரி இருக்கிறோம், ஈ வந்து அதில் வரும் பொழுது அதை ஒட்டிக்கிடும், அந்த ஆத்மா மீட்கப்பட்டுரும். ஏன்னா உங்களுடைய நேச்சர் வந்து மற்றவங்க பழகக்கூடிய விதமாக இருக்க வேண்டும். உங்ககிட்ட மனசை திறந்து பேசுற அளவுக்கு உங்களுடைய நேச்சர் இருக்க வேண்டும், உங்ககிட்ட களங்கம் இல்லாத சுபாவம் இருக்க வேண்டும். சண்டைகளை ஏற்படுத்தினா யாரும் நம்ம கூட சேர மாட்டாங்க, எல்லாரும் நம்மளை வெறுப்பாங்க. அது உங்களுடைய நேச்சர் வந்து, இந்த டிவைன் நேச்சர் நமக்கு வரணும், இந்த ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் நம்ம மேனா நம்ம அடைய வேண்டும். ஹல்லேலூயா. இது அந்த நேரத்தில் என்னன்னா, தானியேலே நீ போய் வந்து இளைப்பாறி குன்று, ஒரு நாளில் அந்த கல் வரும், அந்த ராக் வரும், அந்த ராக் வந்து சிலையை மோதும் பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் முடிவடையும், நாலு ராஜ்யங்கள் முடிவடையும். கர்த்தர் நமக்கு சீக்கிரட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ இதை பொறைபொருளா வை, இது ஒரு மிஸ்ட்ரி, இது ஒரு சீக்ரெட். உலகத்தின் மக்கள் கிரிக்கெட்டை பேசுவாங்க, வேர்ல்டு கப்பு, ஒலிம்பிக் விளையாட்டில் யார் யார் ஜெயிச்சாங்க, இந்தியாவுக்கு என்ன தங்கம் கிடைச்சதா, எது கிடைச்சிச்சு. உலகத்தில் பாலிட்டிக்ஸை பற்றி பேசுவாங்க, அந்த கட்சி இந்த கட்சின்னு பேசுவாங்க. அதனால ஸ்போர்ட்ஸு, பாலிட்டிக்ஸு, இன்னும் இந்த காரியங்களெல்லாம் என்னென்னு நிறைய காரியங்களை உலகத்தின் மக்கள் பேசுவாங்க. நம்ம அதெல்லாம் பேசுறது இல்லை. ஹல்லேலூயா. அதை பேசி இப்போ பிரயோஜனம் கிடையாது, நம்ம தேவனுடைய வார்த்தையை பற்றி பேசுகிறோம். ஹல்லேலூயா. இது வந்து சீக்ரெட். இது அந்த சீக்ரெட் ஆண்டவர் நமக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறார். உலகத்தில் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும், உலகத்தில் எது நடந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். நமக்கு தட் புல் வந்திருக்கிறது, ஓபனிங் ஆஃப் த வேர்ட் வந்திருக்கிறது, செவன் தண்டர்ஸ் அட்டர் த வாய்ஸஸ். இந்த ஏழு இடிகள் என்ன செய்யிருந்தால், நம்ம வந்து எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தப்படுத்துகிறது. இட் வில் கிவ் யூ ஃபெய்த் ஃபார் ரேச்சரிங் கிரேஸ். எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கான கிருபையை பெறும்படியாக இந்த வெளிப்பாடுகள் உதவி செய்கிறது. ஆமென். ஜனங்கள் வந்து, நம்ம வந்து முத்திரை திறக்கப்பட்டு இது 50 வருஷத்துக்கு மேல ஆகிவிட்டது, நம்ம இங்க காத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க தங்க சொந்த நாட்டில் காத்திருக்கிறாங்க, 1948 இருந்து இந்நாள் வரைக்கும் காத்திருக்கிறாங்க. எதுக்கு? எல்லாரும் எதுக்காக காத்திருக்கிறாங்க? நம்ம முத்திரைகள் திறக்கப்பட்டு இது வரைக்கும் உலகத்துல காத்திருக்கிறோம். அந்த ராப்சர் நிகழ வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு ராப்சர் நிகழ்ந்தா தான் அவங்களுக்கு அந்த ரெண்டு சாட்சிகள் போய் சத்தியத்தை அறிவிக்க முடியும். நமக்கு ராத்திரம் நடக்கலன்னா அவங்களுக்கு சத்தியம் போவாது. அதனால அவங்க காத்திருக்கிறாங்க, நம்மளும் காத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அது ஒன் டே, ஒரு டே அண்ட் ஹவர் அங்கே வருகிறது. அந்த டே அண்ட் ஹவருக்காக நம்ம காத்திருக்கிறோம். நம்ம இப்பொழுது டோக்கன் கீழே இருக்கிறோம், இதோ ரத்தத்தின் கீழே இருக்கிறோம், நம்ம பரிசுத்தாவியின் கீழே இருக்கிறோம். ஹல்லேலூயா. புத்தகம் திறக்கப்பட்டிருக்குது, ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீ அதை முத்திரை போடாத, முத்திரை போடுன்னு சொன்ன பிறகு அங்க தானியலுக்கு முத்திரை போடு என்று சொன்னார். இங்க தான் யோவானுக்கு என்ன சொல்லப்பட்டது, அந்த ஏழை மிளிர் மக்கள் சொன்னவளை எழுதாமல் முத்திரை போடு. ஆனா அதே வெளிப்படுத்த விசேஷத்துல முத்திரை போட வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 22:10.
பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமா இருக்கிறது.
இதோ முத்திரை போட வேண்டாம், இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ ஓபன் ஆகிவிட்டது. 22:10 ஓபன் ஆகிவிட்டது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அதை முத்திரை போடாத. முத்திரை போடலன்னா என்ன செய்யணும், ப்ரொக்ளைம் பண்ண வேண்டும், நீங்க அதை அறிவிக்க வேண்டும். நம்ம இப்போ 7th seal இருக்கிறோம், 7th முத்திரை, இட்ஸ் எ கமிங் ஆஃப் த லார்ட். எல்லாருக்கும் சொல்லணும், முதல்ல இந்த செய்தியில் இருக்கவனுக்கும் சொல்லணும். புத்தகம் திறக்கப்பட்டாச்சு, இப்பொழுது முத்திரை போடாத, ப்ரொக்ளைம் த வேர்டு. நீ இந்த அறிவிப்பு கொடு, இதை நீ மற்றவனுக்கு சொல்லு. நம்ம வார்த்தையை கொண்டு தீவிரமாக சொல்லணும், ஏன்னா காலம் கடைசி ஆகிவிட்டது. சிலர் தீக்கு தேசி புஸ்தத்தை பிரிண்ட் பண்ணணும், புஸ்தத்தை பிரிண்ட் பண்ணணும், அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, என்கிட்ட வந்து அப்படி சொல்றாங்க. இப்பொழுது நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஆத்மாவை பிடிக்கணும்னு பார்க்கிறேன். ஒரு ஆத்மாவை வார்த்தையில கொண்டு வந்து அந்த ஆத்மாவை பரிபூர்ணப்படுத்தி ரேப்சருக்கு ஆயத்தப்படுத்தணும்னா ஆத்மாக்கள் மேல கவனமாக இருக்கிறேன். தீக்கு தேசி புஸ்தத்தை பிரிண்ட் பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும்னா அதான் நல்லா நெட்ல இருக்க செல்போன்ல நீங்க படிக்கலாம். உங்க செல்போன்ல 1120 செய்தியை படிக்கலாம். எல்லாமே செல்போன்ல இருக்குது, உங்க கையில வச்சிருக்க செல்போன்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மெசேஜ் தான் போகாது, இந்த மெசேஜ் தான் நிறைய பேர் கேட்க வேண்டியதா இருக்கு. இந்த மெசேஜ் ஒரு ஆத்மாவுக்கு ராப்சரிங் கிரேஸ கொண்டு வருது. ஆமென். இதுதான் இப்பொழுது பிரதானமான காரியம். நான் அதுக்காக நான் பிரயாசப்படுகிறேன், ஜெபிக்கிறேன், என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணுவது, ஒரு ஆத்மாவை வார்த்தைக்கு கொண்டு வருது. ஹல்லேலூயா. இப்போ புறக்களை பண்ண வேண்டும், இது முத்திரை அங்க உடைக்கப்பட்டாய் விட்டது. ஹல்லேலூயா. 5வது வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது தானியேலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கரையில் ஒருவனும் ஆகிய வேற 2 பேர் நிற்க கண்டேன்.
இப்பொழுது 6 என்றால் இதைக்கேல் 6, ஏதேனில் வந்து யூப்ரடிஸ் இதைக்கேல் 2:6 போகுது. அந்த 2:6 யூப்ரடிஸ் வந்து பாபிலோன் வந்து யூப்ரடிஸ் நதிக்கரையில கட்டப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல யூப்ரடிஸ் நதி சொல்லப்பட்டிருக்குது. இதைக்கேல் இந்த ஆரியம் இருக்குது. இதைக்கேல் இதைக்கேல் ஆற்றண்டையில தான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறான். அப்போ ஆற்றின் தண்ணீரின் மேல் ஒருத்தர் நின்று கொண்டிருக்கார், சணல் வஸ்திரம் தரித்திருக்கிறார். ஆற்றின் இந்த கரையில ஒருவரும் அந்த கரையில ஒருவரும் இருக்கிறாங்க. தானியேலுக்கு ஆண்டவர் யூத ஜனங்களை பற்றி சொல்லுகிறார். கத்தர் அங்கே இறங்கி வருகிறார், அதான் 7th trumpet. 2 சாட்சிகள் இருக்கிறாங்க, மோசஸ் அண்ட் எலிஜா. நமக்கு வந்து ஒரே ஒரு தூதன் தான். நமக்கு வெளிப்படுத்தல் 10வது அதிகாரம், அவங்களுக்கு வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம். தானியேல் இதைக்கேல் 6 ஆற்றில இருக்கிறான். அங்கே தானியேல் அந்த தண்ணீரின் மேல் ஒருவர் நிற்கிறார். அவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இந்த பக்கத்துல ஒருத்தரும் அந்த பக்கத்துல ஒருத்தர் நிற்கிறது யாரு? மோசஸ் அண்ட் எலிஜா. ஆண்டவர் 3 ஸ்பிரிட்டை தான் பயன்படுத்தியிருக்கிறார், மோசஸ் எலஜா கிரைஸ்ட். இந்த 3 ஸ்பிரிட், இந்த 3 ஊழியங்கள், இந்த 3 ஊழியங்களும் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதை நமக்கு இப்பொழுது அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மைக்கேல் இதோ அங்க சென்றால் அங்க திறந்த புஸ்தத்தோடு வரும் பொழுது ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறார். இங்க நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது? பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் இறங்கி வர கண்டேன், திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் இருந்தது. ஒரு பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் ஒரு பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கச்சிப்பது போல கச்சித்தார். அவங்களுக்கு வந்து கிரைஸ்ட் இறங்கி வருகிறார், அந்த இதைக்கேல் ஆற்றில் மேல நிற்கிறார். இந்நதியின் இந்த கரத்துல ஒரு அந்த கரையில ஒரு 2 பேர் நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு காலம் சொல்லப்படும், இதெல்லாம் நிறைவேறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும், அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
அப்போது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர் மேல் இருக்கிறவருமாகிய புருஷன் ஒருவன் நோக்கி இந்த ஆச்சரியமாடலில் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். அப்போது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீரின் மேல் இருக்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து,
தன்னுடைய வலது கரத்தையும் இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து. நம்ம இங்க என்ன வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தல் 10:5 வானத்தின் மேலும் இல்ல சமுத்திர மேலும் பூமியும் மேல் நிற்கிறதாக இருக்க நான் கண்ட தூதன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்க தரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7 தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதும் போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தை பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினவர் மேல் சிரித்தவர் மேல் சதாகாலம் உயிரோடு இருக்கிற மேல் ஆணையிட்டு சொன்னான்னு சொல்லப்படுறது. இங்க வந்து இங்கேயும் கையை உயர்த்துறார், அங்கேயும் கையை உயர்த்துறார். அவங்களுக்கு என்ன நடக்குதோ அதுதான் நமக்கு, நமக்கு என்ன நடக்குதோ அவங்களுக்கு. ரெண்டு பீப்புள் தான், ஒன்று ஜென்டைல்ஸ், இன்னொன்று ஜூஸ், இஸ்ரவேலர்கள். ஆண்டவர் உலகத்தில் ரெண்டு ஜாதியாக பிரிக்கிறார், யூதர்கள் பிற ஜாதிகள். ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் சான்ஸ் கொடுக்கிறார். நமக்கும் ஆண்டவர் சான்ஸ் கொடுக்கிறார். நமக்கு பலமுள்ள தூதன் இறங்கி வந்திருக்கிறார். 7 தூதனுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். அங்கே வந்து அவர் இறங்கி வந்திருக்கிறார், நதியின் மேல் நிற்கிறார். ரெண்டு தூதர்கள் மோசஸ் அண்ட் எலைஜா. எவ்வளவு காலம் செல்லும் வாசிங்க. அந்த வருஷம்
ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும், பரிசுத்த ஜனங்களின் வல்லமை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற பேரில் ஆணையிட கேட்டேன்.
பாருங்க, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும், அதான் 3.5 அந்த இஸ்ரியானால் பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் போஷிக்கப்படத்தக்கதாக வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்துக்கு பறந்து போகும்படி அவளுக்கு பெருங்கழுகின் 2 சிறைகள் கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 12:14 வாசிக்கிறோம். இப்பொழுது பாம்பானது அந்த இஸ்ரிய வெள்ளம் கொண்டு போகும்படி பாம்பானது தன் வாயிலிருந்து நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிற்று. பூமியானது இஸ்ரிக்கு உதவியாக வலுசற்பன் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கி விட்டது. அப்பொழுது வலுசற்பன் அந்த இஸ்ரி மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கொய்கொள்ளும் அந்த இஸ்ரீனுடைய சந்ததியான இயேசு கிறிஸ்து சாட்சியுடைய அந்த இஸ்ரீ சந்ததியான மற்றவரோடு யுத்தம் பண்ண போய்விட்டது. வெளிப்படுத்தல் 12:14-17 வரைக்கும் வாசிக்கிறோம். அதில் பாருங்க என்ன சொல்றால், அந்த இஸ்ரீ வந்து போஷிக்கப்படத்தக்கதாக வனாந்திரத்தில் இடல் போகும்போது 2 பெரும் கழியின் சிறைகள் கொடுக்கப்பட்டதா மோசஸ் அண்ட் எலைஜா. அந்த மோசஸ் அண்ட் எலைஜா வந்து அவங்கள போஷிக்கிறாங்க. இதே சீக்கிரட்டை அவங்களுக்கு சொல்றாங்க, இந்த மனுஷகுமாரனுடைய ஊழியம் அவர்களுக்கு வருகிறது. 144,000 பேர் அங்கே முத்திரிக்கப்படுகிறார்கள். வலுசற்பமானது அந்த இஸ்ரீன் மேல கோபம் கொண்டது. பின்பு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி உடையவளாகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களோடு யுத்தம் பண்ண போயிட்டு. கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த சந்ததி தான் புத்தி இல்லாத கனிகள். அந்த புத்தி இல்லாத கனிகளை கொலை செய்கிறது. 144,000 பேரை கொலை செய்து புத்தி இல்லாத கனிகளை கொலை செய்கிறது. பின்பு அர்மகதோன் யுத்தம் வந்து எல்லாமே அழிஞ்சு போகிறது. டேனியல் 70th வீக் முடிந்து விடுகிறது. தானியலின் 70 வாரங்கள் முடிவடைகிறது. புறஜாதிகளின் ராஜ்யங்கள் முடிவடைகிறது. எல்லாமே மனவாட்டி எடுத்துக்கொள்ளாத பட்சத்தில் எதுவுமே நடக்காது. அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2 குரூப் ஆஃப் பீப்புள் உலகத்தில், 2 ஜனங்கள் தான். அவங்க ஒன்று ஜூஸ், இன்னொன்று வந்து புறஜாதிகள். நம்ம மனவாட்டி வெயிட் பண்ணுறோம், அவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே நிறைவேறி திரிந்து விட்டது. கடைசி வசந்த வாசிக்கலாம்.
நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நிலைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான்.
இது அங்க என்ன சொல்லப்படுகிறது என்றால், நீயோ போய் இளைப்பாரி கொண்டிருக்கு, முடிவு காலத்திலே நீ சுதந்திர வீதத்துக்கு நீ எழுந்திருப்பாய் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இல்ல, தானியல் காண்டர் என்ன சொல்லுகிறார், நீ இளைப்பாரி கொண்டிரு. இளைப்பாரி கொண்டுனா அவன் வந்து 6 பரிமாணத்தில் அந்த பேரடைஸில் இளைப்பாரி கொண்டிருக்கிறான். அவனுக்கு முடிவு காலம் இயேசு கிறிஸ்து வருவது. இயேசு கிறிஸ்து வந்து அவனை உயிரோடு எழுப்பி மேலே கொண்டு செல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு சொன்னார். சிலுவையிலே ஃபினிஷ்டுன்னு சொன்னார். சால்வேஷன் வந்து புறஜாதிகளுக்கும் நமக்கும் அவர் செய்து முடித்து விட்டார். இட் இஸ் ஓவர். ஆனால் 7 தானியலின் 70 வாரம் முடிவடையும் பொழுது மிலினியம் வரும், 5வது ராஜ்யம் வரும். அது பேட்டில் ஆஃப் அர்மகதோன் எல்லாமே முடிவடையும். அர்மகதோன் யுத்தம் ரெண்டு நாள் இருக்கலாம், அல்லது ஒரு வாரம் இருக்கலாம், அல்லது ஒரு மாசம் இருக்கலாம், நமக்கு தெரியாது. அர்மகதோன் யுத்தம் கடைசி யுத்தம், உலகமானது அழிஞ்சு போகும், சூளையை போல அது எரியும், அது மிலினியத்துக்கு ஆயத்தப்படுத்தும், ஏழு கோபகலசங்களும் ஊற்றப்படும், மிருகமானது கொல்லப்படும். மோசம் செலஜாவ அந்த மிருகம் கொன்று போடும், பின்பு மிருகத்துக்கு முறிவு ஏற்படும். ஏசபேல் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பும் உயிரோடு இருந்தாள். அதே போல மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்திகிருசு இருப்பான், அவன் உயிரோடு தான் இருப்பான், ஏசபேல் மார்க்கம் இருக்கும். ஆனா அர்மகதோன் யுத்தத்துல யகு வந்து எல்லாத்தையும் அழிச்சு போட்டது போல அர்மகதோன் யுத்தத்துல எல்லாத்தையும் அழித்து போடும். இன்னைக்கு 7000 பேர் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாகாலுக்கு முழங்காலை முடக்காத 7000 பேரை ஆண்டவர் எலியாவுக்கு மீதியாக வைத்தார். எல்லா ஜனங்களும் ஜேசபேல் மார்க்கத்தில் போகும் பொழுது 7000 பேர் மட்டும் மீதியா இருந்தாங்க. உலகமெல்லாம் திருத்துவத்தில் இருக்கும் பொழுது, உலகமெல்லாம் அந்தி கிறிஸ்து கிட்ட போகும் பொழுது, இன்னைக்கு நீங்களும் நானும் வார்த்தையை நாங்கள் ஸ்டாண்ட் பண்றோம். ஹல்லேலூயா. அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவிக்கு நம்ம எதிர்த்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. அந்த பாலாக்கு அருவறுப்பு சாபிக்கப்படும். அன்றைக்கு எபாபினிஸ் வந்து கிமு 167 பண்டிகை அங்க பலி தேவனுடைய ஆலயத்தை அவன் தீட்டுப்படுத்தினான். அதன் முன்பு தீத்து கிபி 70 வந்து ஆலயத்தை இடித்து போட்டான். மறுபடியும் ஆலயம் கட்டப்பட்டு அந்த அந்திகிறிஸ்து தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்காரும் பொழுது மறுபடியும் பாலாக்கு அருவருக்கு சாபிக்கப்படுகிறது. அப்பொழுது அவன் மேல நிர்ணயிக்கப்பட்டிருக்க நிர்மூலம் வந்து அவன் தீரு மட்டும் சொரியும் என்றால் அழியும் வரைக்கும் அது சொரியும். கத்தோலிக்க மார்க்கம் என்பதே இருக்க போறதில்லை. எல்லாமே அழிஞ்சு, எல்லா டினாமினேஷனும் அழிஞ்சு போகும். இன்னைக்கு எல்லாம் கண்ணியில மாட்டி இருக்கிறாங்க. நம்ம மட்டும் கண்ணியில மாட்டல. ஆமென். நம்முடைய விசுவாசமானது இன்னைக்கு திருப்பப்பட்டிருக்கிறது. பெந்தகோச விசுவாசத்துக்கு நம்ம திருப்பப்பட்டிருக்கிறோம். நம்ம எலஜா மினிஸ்ட்ரி நமக்கு வந்திருக்கிறது. மோசஸ் மினிஸ்ட்ரி, தேட் எக்ஸடஸ் வந்திருக்கிறது. கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கு. எல்லாமே மூணு ஊழியமும் நமக்கு வந்திருக்கு. மூணு ஊழியம் இப்போது நம்ம மத்தியில் இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆமென். நம்ம எல்லாருக்கும் ஹோம் சிக் வந்திருக்கு. தூரமான இடத்துக்கு போனா நம்ம வீட்டுக்கு எப்போ போவோம், நம்ம வீட்டுக்கு எப்போ போவோம் இருக்கும். என்னுடைய குடியிருப்பே ஒரு ரூம்ல தான் இருக்கு. அங்கதான் எனக்கு பெட்டு, அங்கதான் எனக்கு கம்ப்யூட்டர், எல்லா வசதியும் இருக்குது. அது இந்த இடத்துக்கு கீழே இருக்கு. என்னுடைய குடியிருப்பே அந்த ரூம்ல தான் இருக்கு. ராப்சர் வரைக்கும் என்னுடைய குடியிருப்பு அதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேற எங்கே போகும் விருப்பம் இல்லை. வேற எங்கே போனால் எப்போ அந்த ரூமுக்கு போவோம், அந்த ரூமில் போனால் தான் எனக்கு திருப்தி. அங்கே தான் எனக்கு வேண்டிய வசதிகள்லாம் இருக்கு. அதனால பாருங்க, நமக்கு ஹோம் சிக் வரும். நீங்கள் தூர இடத்துக்கு போனால் அல்லது அயல் நாட்டுக்கு போனால் உங்களுக்கு எப்பொழுது நம்ம வீட்டுக்கு போவோம், எப்போ நம்ம வீட்டுக்கு போவோம்னு, அதுக்கு பேர் தான் ஹோம் சிக். நமக்கு ஹோம் சிக் வந்திருக்கு. இந்த கடைசி காலத்திலே நமக்கு ஹோம் சிக் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எங்க போனோம், நம்முடைய ஹோம் அங்க இருக்குது. நம்முடைய குளிர்ப்ப பல்லவத்தில் இருக்கிறது. அங்க போகணும்னு நினைக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறது. எத்தனை பேருக்கு அங்கே என்ன? அதனால நம்ம எல்லாரும் ஹோம் சிக்கில் இருக்கிறோம். நம்ம வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும். ரெண்டு நாள் என்னால் அங்க என்னுடைய சொந்த ஊர்ல இருக்க முடியல. ரெண்டு நாள் இருந்தால் ரெண்டு வருஷம் மாதிரி தெரியுது. இங்க வந்தா நமக்கு திருப்தி இருக்கிறது. நம்முடைய பிளேஸுக்கு நம்ம வரணும், நம்முடைய இருப்பிடத்துக்கு வரணும். அங்கதான் ஆண்டவரை தேடுறதுக்கு வசதி இருக்கிறது. அங்கதான் நல்ல சிச்சுவேஷன் இருக்கிறது. அந்த இடத்துல போகும் பொழுது இதோ நமக்கு வந்து திருப்தி இல்லை. நான் ஒரு சாபனக்காரனாக இருந்தால் எனக்கு திருப்தி இருந்திருக்கும், அல்லது நான் ஒரு உலகப்பரமான மனுஷனாக இருந்தால் எனக்கு திருப்தி இருக்கும். ஏன்னா எனக்கு அங்கே திருப்தி இல்லை. என்னுடைய இடத்துக்கு நான் போகணும். நமக்கு ஹோம் சிக் இருக்கிறது. ஹல்லேலூயா. டினாமினேஷன் பஸ்ஸஸ் வந்து இதை பல இடங்களுக்கு கொண்டு செல்கிறது. அது எல்லாமே முடிவு பாதாளம், ஃபிஃப்த் டைமென்ஷன். நமக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார் என்றால் ஹெவன்லி சேரியட்டை அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. எலியாவுக்கு அங்கே ஒரு ரதம் வந்தது, அக்னிமயமான ரதம் வந்தது. சுழல் காற்றிலே அவன் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆமென். ரெண்டு ராஜாக்கள் 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதனால நமக்கு ஹெவன்லி சேரியட்டை அனுப்புவார். அது வந்து என்ன செய்யணும்னா, நம்ம எங்கிருந்து வந்தோமோ அதே இடத்துக்கு கொண்டு சொல்லும். ஹல்லேலூயா. நம்ம தேவனத்திலிருந்து வந்தோம், நமக்கு இப்போ ஹோம் சிக் இருக்கு, நம்ம தேவனத்திற்கு போக வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சேரியட்டை அனுப்புவார், திடீர்னு அது வரும், நம்ம அதில் போயிட்டு அங்கே போயிடும். நீங்கள் 969 சோபனை இருக்கிறது, அது எல்லாமே பாதாளத்துக்கு போகிற வழியாக இருக்கிறது. அந்த பஸ்ஸில் அவங்க ஏறி கொள்றாங்க, அவங்க அந்த பஸ் வந்து பாதாளத்தில் கொண்டு போய் அவங்கள விடும். நமக்கு ஆண்டவர் ஹெவன்லி சேரியட் அனுப்புகிறார், இன்னைக்கு மெசேஜ் அதாக அனுப்பியிருக்கிறார், நம்ம மேகத்திலே ஆகாயத்திலே எடுத்துக்கொள்வோம். நம்ம கத்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கத்தரோடு கூட இருப்போம். மேகம் வந்திருக்கிறது, நம்மளை அங்கே கொண்டு சொல்லும். ஆண்டவர் சேரியட் அனுப்பியிருக்கிறார். எலைஜா அந்த மோசஸ் வந்து 3 நாளைக்கு பிறகு ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அவர்கள் காலூந்தி நின்றார்கள், இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து உண்டான பெரிய சத்தத்தை கேட்டு மேகத்தில் ஏறி அவர்கள் வானத்துக்கு போனார்கள். ஆனால் அவங்களுக்கு ஒரு நாள் அந்த சத்தம் கேட்கும், அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் கேட்கும். ஹல்லேலூயா. அவங்க மேலே போயிருவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? தாவீது வந்து பெலிஸ்தர்களை முறியடித்தான், பெலிஸ்தர்கள் தண்ணீர்களை போல உடைந்து போனார்கள். கத்தர் தாவீதோடு கூட இருந்தார். தாவீது எந்த யுத்தத்திலையும் தோல்வி அடையல. அதே போல உலகத்துல எந்த போராட்டம் வந்தாலும் நம்ம தோல்வி அடைய போறதில்லை. ஆமென். கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்யறார் என்றால், அவனுக்கு என்ன சொல்லுகிறார், அந்த முசுகோட்டை செடியில நீ ஒளிஞ்சிரு, அதில் மேல வந்து அந்த இறைச்சல் கேட்கும் பொழுது நீ யுத்தத்துக்கு போ. 2 Samuel 5:22-24 வாசிக்கலாம்.
பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெபாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கட்டிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவளுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடியின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமா எழுப்பிப்போ. அப்போது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார் என்றார்.
இதோ பெலிஸ்தர்கள் மறுபடியும் யுத்தத்துக்கு வருகிறார்கள். சாத்தான் இப்பொழுது அதிக ட்ரையல்ஸ் நமக்கு கொண்டு வருகிறான். வாழ்க்கையை ரொம்ப வெறுப்பா மாத்துறான். அதிக சோதனைகள், அதிக சாக் நியூஸ், அதிக துச்செய்திகளை நம்ம கேட்குறோம். மெலிசர் திரும்ப நமக்கு வந்து ரெபாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கத்தரத்தில் விசாரிக்கிறான். ஜெயம் கத்தரால் தான் வரும். ஆனால் தாவீது கத்தரத்தில் விசாரிக்கும் பொழுது, நீ நேராக போகாம நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, முசுக்கோட்டை செடியில் அந்த இறைச்சல் போகும் பொழுது முசுக்கோட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கோட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் பொழுது சீக்கிரமாய் எழும்பிப்போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கத்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். அந்த முசுக்கோட்டை செடியில் கத்தர் பெருங்காற்றிலே போகிறார். அப்பொழுது முசுக்கோட்டை இறையுது. அந்த இறைச்சல் கேட்கும் பொழுது, இதோ கத்தர் எனக்கு முன்னால போகிறார், ஹல்லேலூயா, நீ ஃபாலோ பண்ணு, உனக்கு ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. இட் இஸ் அ டைம் ஆஃப் மூவிங். இப்பொழுது நம்ம முன்னேறி செல்ல வேண்டிய நேரம். இவ்வளவு சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தி விட்டார். தானியேல் ஓபன் ஆகிவிட்டது, வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு ஓபன் ஆகிவிட்டது. இப்பொழுது நம்ம இந்த ஹெவன்லி சவுண்ட நம்ம கேட்கிறோம். யூ பிகின் டு ஹியர் எ ஹெவன்லி சவுண்ட் ஆஃப் த பேர்டு. இதுவரைக்கும் இவ்வளவு ரகசியங்கள் உலகத்தில் போதிக்கப்படவில்லை. இப்பொழுது எல்லா ரகசியங்களும் வெளிப்பட்டிருக்கிறது. நம்ம சவுண்ட் ஆஃப் த வேர்டை நம்ம கேட்குறோம். ஹோலி ஸ்பிரிட் புட்டிங் த எம்பாசிஸ் இன் த ரைட் பிளேசஸ். இதை பசுத்த ஆவியானவர் நமக்கு அழுத்தம் கொடுக்கிறார். நம்முடைய ஹார்ட்டோடு பேசுகிறார். நம்ம அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நம்ம கேட்குறோம். ஹல்லேலூயா. அதனால் இட் இஸ் அ டைம் டு மூவ். இப்பொழுது முன்னே போக வேண்டிய நேரம். மதியற்ற காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நம்ம புறந்தே தள்ளிப்படும். அதனால செல்போன் பார்க்கறது, தேவையில்லாத காரியங்களை பார்க்கறது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம், அந்த ஃபூலிஷ்னஸ் எல்லாம் நம்ம தள்ளி போட்டு விட்டு நம்ம வந்து இட் இஸ் அ டைம் டு மூவ். இப்பொழுது நம்ம முன்னே செல்ல வேண்டிய நேரம். ஏனென்றால் வி ஹியர் த ஸ்டில் ஸ்மால் பாய்ஸ். நம்ம அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நம்ம கேட்குறோம். இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இதயத்தோடு பேசுகிறார். நத்திங் வில் ஹார்ம் ஹர். ஒன்னும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. நீ ராப்சர்ல போற. ஆண்டவர் உன்னை அதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் பேட பிரீச் பண்ணும்படியா ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய சானம் அதுதான், என்னுடைய பேர் அழைக்கப்பட்டிருக்குது. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேலே போக வேண்டிய நேரம். இப்பொழுது நினைச்சா அந்த சத்தம் கேட்கிறது, அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் கேட்கிறது. முசுக்கொட்டை செடிகளின் மேலே இப்பொழுது ஆண்டவர் போய் அங்கே போய் கொண்டிருக்கிறார், பெருங்காற்றிலே போய் கொண்டிருக்கிறார். எதற்காக? அவனுக்கு தாவீதுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாக. ஹல்லேலூயா. இந்த சயின்டிஃபிக் வேலையில இருந்து ஃபெய்த் சிவிலைசேஷனுக்கு போக போறோம். ஹல்லேலூயா. பிரதர் பெனாம் ஆண்டவர் ஏன் செய்தியை கொண்டு அனுப்பினார், இந்த விஞ்ஞான உலகத்தில் ஏன் அனுப்பினார் என்றால், இந்த வேலையில இருந்து நம்ம அந்த வேலைக்கு போறதுக்கு, நம்ம சயின்டிஃபிக் வேலையில இருந்து இந்த வேர்ல்ட் ஆஃப் பெர்ஃபெக்ட் ஃபெய்த்துக்கு போறதுக்காக, இந்த மார்டல் வேர்ல்ட் அழிந்து போற உலகத்திலிருந்து அழிவில்லாத ராஜ்யத்துக்கு போறதுக்காக கர்த்தர் நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்கிறார். அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்தை, அந்த வெளிப்பாட்டை நம்ம கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, இட் இஸ் அ டைம் டு மூவ். ஹல்லேலூயா. இது வந்து முன்னேறி போக வேண்டிய நேரம். ஏனென்றால் முசுக்கொட்டை செடிகளின் மேல் கர்த்தர் செல்லுகிறார். ஹல்லேலூயா. முசுக்கொட்டை செடியில் நுனியிலே செல்லுகிற இறைச்சலை நம்ம இன்னைக்கு கேட்கிறோம். நீங்களும் நானும் இன்னைக்கு அதை கேட்கிறோம். இந்த வெளிப்பாடுகளை நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறால், ஓபனிங் ஆஃப் த வேர்ட் நமக்கு கொடுக்கிறார். இதோ அவர் நமக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறார், நாம அவரை ஃபாலோ பண்ண வேண்டும். நீ போ, பெலிசரை உன் கையில ஒப்பு கொடுத்தேன். ஆமீன். தாவீது கீழ்ப்படிஞ்சான், போனான். இப்பொழுது அந்த சத்தத்தை நம்ம கேட்கும் பொழுது, நம்ம இப்பொழுது ஃபூலிஷ்னஸ் எல்லாத்தையும் அப்புறப்படுத்த வேண்டும். வார்த்தைக்கு முரண்பட்ட எல்லா காரியத்தையும் விட்டுவிட்டு நம்ம இப்ப முன்னேறி செல்ல வேண்டும். நம்ம ஆவியிலே முன்னேறி செல்லும் பொழுது நம்ம வந்து எடுத்துக்கொள்ளப்படுதலே பங்கு பெறுவோம். ஆமீன். கர்த்தர் நம்ம ஆசீர்வதி பெறாக. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணும். இப்பொழுது உலகத்தை விட்டு நம்ம கடந்து போற நேரம். இப்பொழுது நம்ம மேலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நேரம். டேனியல் 70 weeks நிறைவேற வேண்டிய நேரம். மனவாட்டி எடுத்துக்கொள்ளாத பட்சத்தில் அவங்களுக்கு அந்த 70th week வராது. அக்கிரமக்காரன் வெளிப்பட முடியாது, பாவ மனுஷன் வெளிப்பட முடியாது. அதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். தாவீது அந்த முசுக்கொட்டை செடியிலே காத்து கொண்டிருந்தான். அப்பொழுது திடீரென்று இறைச்சல் வந்தது. உடனே அவன் முன்னேறி போனான். அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்தை அவன் கேட்டான். அதே போல எலியா யோர்தான் நதியை தாண்டும் பொழுது சேரியட் வந்தது, திடீர்னு சேரியட் வந்தது, போயிட்டான். நம்ம விதமான ஒரு நேரத்தில் இருக்கிறோம். ஒருவேளை அது இந்த வருஷத்துல வரலாம், அல்லது ஒருவேளை அடுத்த வருஷத்துல வரலாம். இன்னும் அதிக காலம் இல்லை. நம்ம முன்னேறி போக வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா ஃபூலிஷ்னஸையும், மதியீனமான காரியங்கள் எல்லாத்தையும் நம்மை விட்டு அப்புறப்படுத்த வேண்டிய நேரம். நம்ம புத்தி இல்லாத கனிகளாக இராதபடி புத்தியுள்ள கனிகளாக இருக்க வேண்டும். தானியேலுக்கு அங்கே சொல்லப்பட்டது, நீ உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய். அவனுக்கு அங்கே ரெசரக்ஷன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது. நமக்கு இன்னைக்கு ரேச்சர் வாக்கு தத்தம் பண்ணப்படும். ஆண்டவரே, நீர் என்னை ஆயத்தப்படுத்தும் என்று நம்ம எல்லாருக்கும் கத்தனைக்கு நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். முன்னே செல்வோம் நாம் எல்லாரும், முன் செல்லும் நாள் இது, இன்னும் கொஞ்சம் செல்வோம் இயேசு பக்கம் நிற்போம். முன்னே செல்வோம் நாம், முன் செல்லுவோம் நம் இயேசுவுடன், முன் செல்லுவோம் நம் இயேசு செல்கிறார். முசுக்கொட்டை செடி செய்யும் போலிப்பதால் சொல்வோம், முசுக்கொட்டை செடி செய்யும் போலிப்பதால் சொல்வோம். மோவான் மோவான் சிஸ்டர் one little part, take your son for Jesus. Oh, one brother, move on. Oh, one sister, move on. The movie's on, praise God, the movie's on. The movie's on, praise God, the movie's on. I can hear the rustle in the mulberry tree. I know, I know, I know the movie's எங்களை நேசிக்கிற நல்லாண்டவரே, நாங்கள் மேலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நேரம். இப்பொழுது மெசுக்கொட்டை செடியின் இலையிலே இறைச்சல் உண்டாயிருக்கிறது. செவன் தண்டர்ஸ் அட்டர்ட் தட் வாய்ஸஸ். நாங்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். புக்கை நீர் ஓப்பன் பண்ணிவிட்டீர். எங்களுடைய பெயர் அழைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். தாவீது வெயிட் பண்ணது போல வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். எப்பொழுது அந்த ராப்சர் வரும், எப்பொழுது முசுக்குட்டை செடியின் அந்த இலைகளிலே அந்த இறைச்சல் கேட்கும் என்று வெயிட் பண்ணது போல. அலஜா யோர்தான் நதியை தாண்டி சேரியட் வர்றதுக்காக காத்து கொண்டிருந்தான். திடீரென்று அந்த சேரியட் வந்தது. திடீரென்று முசுக்குட்டை செடிகளில் அந்த இறைச்சல் சென்றது. இப்பொழுது முன்னேறி போக வேண்டிய நேரம். இப்பொழுது நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலை பங்கு பெற வேண்டிய நேரம். உலகம் பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அமெரிக்கா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. உலகத்தில் யுத்தத்தை கேள்விப்படுகிறோம். பூமி அதிர்ச்சிகளை கேள்விப்படுகிறோம். கொள்ளை நோய்களை கேள்விப்படுகிறோம். அந்திகிறிஸ்து வர வேண்டிய நேரம். மிருகத்துக்கு சொரூபத்தை உண்டு பண்ண வேண்டிய நேரம். மிருகத்தின் முத்திரையை ஜனங்கள் தரிக்க போகிறார்கள். எங்களுக்கு பேப்டிசம், அதான் ஹோலி கோஸ்ட் கொடுத்திருக்கிறேன். நாங்கள் விரைவிலே அன்றரை மேலே எடுத்துக்கொள்ளப்படும். அவன் காத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சத்தமானது அங்கே போனது. அவன் போய் பலிசர்களை முறையடித்தான். அந்த எலியா காத்து கொண்டிருக்கும் பொழுது சேரியட் அங்கே வந்தது. நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம். அதிக வருஷ காலமாய் காத்து கொண்டிருக்கிறோம். இதோ 30 வருஷம் சீனியர் பிலிவர்ஸ் இங்கே நிறைய இருக்கிறாங்க. நாங்கள் பல வருஷங்களாக மெசேஜில் காத்து கொண்டிருக்கிறோம். ஆமீன் கத்ரா இயேசுவே பாரு. நாங்கள் வராத பட்சத்திலே அந்தி கிறிஸ்து, நாங்கள் போகாத பட்சத்தில் அஞ்சு கிறிஸ்து வெளிப்பட முடியாது. 144,000 பேருக்கு மீட்பு கிடைக்காது. எங்களுக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க, நாங்கள் உமக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். ஆமீன் கத்ரா இயேசுவே பாரு. எங்களுக்கு ஹோம் சிக் வந்திருக்கிறது. இந்த உலகத்தில் நாங்கள் ரொம்ப நாள் இருக்க விரும்பவில்லை. நாங்கள் அந்த ராஜ்யத்துக்கு போக வேண்டும். உலகத்தில் நம்முடைய வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறோம். வார்த்தையை நாங்கள் ப்ரொக்ளைம் பண்ணுகிறோம். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறோம். ஆனாலும் ஆண்டவரே, சீக்கிரமாக நீர் எங்களை மேலே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமீன் கத்ரா இயேசுவே வாரும் என்று அழைக்கிறோம். வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். ஸோ ஜீவானந்தம் அவர்கள் இங்கே வந்து பாடலை பாடும் பொழுது நம்ம எல்லாரும் எழுந்து நின்று காணிக்கினாலே கத்திரை கனப்படுத்துவோம்.
ஹல்லேலூயா. பாடல் 337. என் இயேசுராஜன் வருவார் என் இரடங்கா தூதரோடு. என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பாராமந்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பாராமந்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. என் இயேசு ராஜன் வருவார் என்னில் அடங்க தூதரோடு. என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே என்னை ஆளவே வருவார். அவர் வருகையின் உண்மையை கூறும் உலகில் நடப்பவை எல்லாம் அவர் வருகையின் உண்மையை கூறும் அவர் வருகை மிகவும் சமீபம் அவர் வரவை சந்திக்க ஆயத்தமா அவர் வருகை மிகவும் சமீபம் அவர் வரவை சந்திக்க ஆயத்தமா என் இயேசு ராஜன் வருவார் என் எல்லடங்கத் துதரோடு என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார் என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார் மாரில் ஒரு பேரொளி தோன்றும் விண்ணில் ஒரு மின்னொளி தோன்றும் மாரில் ஒரு பேரொளி தோன்றும் விண்ணில் ஒரு மின்னொளி தோன்றும் மேற்கும் கிழக்கும் நடு மேகங்கள் மீதே வருவார் மேற்கும் கிழக்கும் நடுங்க மேகங்கள் மீதே வருவார் இயேசு ராஜன் வருவார் ஏனில் அடங்கத் துதரோடு என்னை மீட்ட இயேசு ராஜன் வருவார் என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார்
நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம் அடியாளுக்கு கடந்த சில நாட்களாக காய்ச்சல் சளி உடல் வலியால் அவதிப்படுகிறேன் சபையாரும் போதகரும் செபிக்கும் இடையே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு சகோதரி மேர்சி பரணிப்புத்து சகோதரி மேர்சிக்காக நம்ம ஜெபம் பண்ணும் கர்த்தர் அந்த சகோதரிக்கு சுகத்தை தரும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம் கர்த்தாவே சோத்ரமான சகோதரி மேர்சிக்கு இருக்கிறது கண்டவரே காய்ச்சல் சளி உடல் வலி எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுதே நீங்கி போகட்டும் கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்த அந்த சுகத்தை இந்த நேரத்திலே உடைய பிள்ளைக்கு நீர் விசுவாசத்தினாலே அதை கிராண்ட் பண்ணிவீராகு சாத்தான் தன்னுடைய கையை எடுப்பானாக எல்லா வியாதிகளும் நீங்கி போகட்டும் தேங்க்யூ ஜீசஸ் பதஹீலி எங்களை நேசிக்கிற பல்லவ பிதாவே இந்த அருமையான நாளிலே உடைய சமூகத்திலே எவ்வளவு நேரம் காத்திருக்கும்படியாக கிருபை கொடுத்த காசோத்து கத்தருக்கு காத்திர்கள் புது பலன் அடைவார்கள் கழுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் ஓடினாலும் இழைப்படைய மாட்டார்கள் நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள் ஏசாயா 40:31 சொல்லியிருக்கிறேன் 3 மணி நேரத்துக்கு மேலாக நம்ம இங்கே காத்திருந்திருக்கோம் 2:30-2:45 காத்திருந்திருக்கிறோம் கர்த்தாவே நீதாமே வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக இந்த வெளிப்பாடான வார்த்தைகள் எங்களுக்கு நம்பிக்கையை தருகிறது எங்களுக்கு விசுவாசத்தை தருகிறது இந்த உலகத்தை நாங்கள் எப்படி ஜெயிக்க முடியும் நித்திய ராஜ்யத்தை எப்படி சுதந்திரித்து கொள்ள முடியும் என்ற எல்லா மிஸ்திரியும் ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன் ஜெபத்திலே ஐக்கியப்பட்டிருக்கிற அனைவரையும் ஆசீர்வதி நாங்கள் ஏறத்தான காணிக்கைகளை நீங்கள் அங்கீகரிப்பீராக 1000 மடங்காக உம்முடைய பிள்ளைகளுக்கு அதை திருப்பி கொடுப்பீராக கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அதோடு கூட அவர் வேதனையை கூட்டார் என்று உம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்க வண்ணமாக நீதிமொழிகள் 10:22 உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரின் ஆசீர்வாதத்தை தருவீராக வேதனைகள் வியாதிகள் போராட்டங்கள் குழப்பங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடும் சாத்தான் எங்களுடைய சந்தோஷத்தை திருடாதபடி அவனுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி நாங்கள் வார்த்தையிலே களி கூறத்தக்கதாக உதவி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க கிருபத்தார். வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதியும். மறுபடியும் நாங்கள் மாலை நேரத்தில் கூடி வரும் பொழுது உங்களுடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கட்டும். இந்த நாள் மன மகிழ்ச்சியின் நாள். இந்த நாளை நாங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஆண்டவரே இந்த நாளை மன மகிழ்ச்சியின் நாளாக நினைக்கும் பொழுது மீதி உள்ள நாட்களெல்லாம் நீர் ஆசீர்வதிக்கிறீர். மீதி உள்ள நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக, அது நன்மைக்கு ஏதுவாய் இருக்கத்தக்கதாக ஆசீர்வதியும் கிருபையாய் இருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.